السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني، اللهم فهمني ووفق لي الفهم والتفهيم والتعلم والتعليم يا الله. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீது, அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக ஆரம்பிக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு முன்பாக கல்வி சபையின் ஒரு சில ஒழுக்கங்களை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். வந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய சகோதரிகள், தங்களுக்கு மத்தியில் எந்தவிதமான பேச்சுகளும் இல்லாமல், குறிப்பாக தங்கள் செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்து கொண்டு இருப்பது மிக நல்லது. அது தனது கவனம் முழுமையாக கல்வி வகுப்பில் ஈடுபடுவதற்கும், பிறருடைய கவனமும் அவ்வாறு தனது இந்த செயலால் சிதறாமல் இருப்பதற்கும் மிக தோதுவாக ஏதுவாக இருக்கும். ஆகவே முற்றிலும் அமைதி காத்து சொல்லப்படுகிற இந்த செய்திகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு நற்பயன் அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலும் நல்ல துஆவிலும் நீங்களும் கேட்க வேண்டும். நானும் அதே எண்ணத்திலே சொல்வதற்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் அளிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மன தூய்மை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல், உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் என்ற இந்த தலைப்பிலே பல நூல்களை பார்க்கும்போது, ஹிஜ்ரி 360 இறந்த இமாம் முஹம்மது இப்னு ஹுசைன் இப்னு அப்துல்லாஹ் அபூபக்கர் அல் ஆஜுரி என்ற மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்க அறிஞருடைய சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க வைத்தான். அவர்கள் எழுதிய அந்த அறிவுரைகளின் அடிப்படையில் தான் இன்றைய தர்பியா வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அமைந்திருக்கும். இவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கின்றார்கள், பல பெரிய மார்க்க அறிஞர்களின் மாணவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு துறையை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த துறையிலே மிக பிரசித்தி பெற்ற, அதிலே ஆழ்ந்த அனுபவம் உள்ள அறிஞர்களுடைய அந்த செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ளும் போதுதான் ஒரு சில விஷயங்களையாவது நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃப்ஸை எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், இந்த நஃப்ஸு ஒன்றை விரும்பும், ஆனால் அது விரும்புவதிலிருந்து அதை நாம் தடுக்க வேண்டும். அப்படி தடுத்தால் நமக்கு சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறார். நமது நஃப்ஸு, அதாவது நம்முடைய அந்த ஒரு ஆன்மா என்று சொல்லுங்கள், அல்லது நம்முடைய கல்வோடு ஒட்டியுள்ள ஒரு விதமான ஆசை, இந்த நஃப்ஸு ஒன்றை விரும்பும், ஆனால் அந்த நஃப்ஸு விரும்புவதிலிருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்ளும் போது அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். நஃப்ஸுடைய போக்கிலேயே நாம் செல்லும் போது இந்த நஃப்ஸு அந்த மனிதனை தானும் அழிந்து அவனையும் அழித்து விடுகிறது, அவனை நாசப்படுகொழியிலே தள்ளிவிடுகிறது. இமாம் அவர்கள் தனது நூலை ஆரம்பிக்கும் போது சூரா அன்னாஜிஆத் 79வது அத்தியாயத்தின் 36, 37, 38, 39, 40, 41 ஆகிய வசனங்களை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். يوم يتذكر الإنسان ما سعى وبرزت الجحيم لمن يرى فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. மனிதன் மறுமையில் தான் செய்த செயல்களையெல்லாம் நினைத்து பார்ப்பான். அன்று நரகம் வெளி கொண்டு வரப்படும், மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நரகம் வெளியே கொண்டு வரப்படும். பார்ப்பவர்கள் பார்க்கின்ற அந்த இடம் வரை அது கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஆகவே யார் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை, மார்க்க வரம்புகளை மீறினார்களோ, உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்களோ, நரகம்தான் அவர்களுக்கு தங்குமிடம். யார் தனது இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த நாளை பயந்து கொள்கிறாரோ, தனது நப்சை அது விரும்புகிற ஆசைகளில் இருந்து தடுத்துக் கொள்கிறாரோ, கவனித்து கேளுங்கள், அம்மா மன் காஃப, மன் எவர் ஒருவர் காஃப பயந்து கொள்கிறார், மகாம நிற்க வேண்டிய அந்த நாளை, எங்கே நிற்க வேண்டிய நாளை, ரப்பிஹி தனது இறைவனுக்கு முன்னால், தனது இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய அந்த நாளை எவர் ஒருவர் பயந்து கொள்கிறாரோ, பிறகு என்ன செய்கிறார், வனஹ நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸை தடுத்துக் கொள்கிறார், அனில் ஹவா, ஹவா என்றால் ஆசைகள், விருப்பங்கள், அந்த நப்சு விரும்புகிற விருப்பங்களிலிருந்து, ஆசைகளிலிருந்து அந்த நப்சை தடுத்துக் கொள்கிறார். அப்படி யார் செய்து கொள்கிறாரோ, ஃபைனல் ஜன்னதியல் மவா, நிச்சயமாக சொர்க்கம்தான் அவருடைய தங்குமிடமாக இருக்கும். 79வது அத்தியாயத்தின் 41வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கருத்தை கூறி முடிக்கின்றான். அப்ப மனிதனுடைய போராட்டம் என்ன, நப்சை அது விரும்புவதிலிருந்து தடுப்பது, நப்சை அதனுடைய விருப்பங்களிலிருந்து அதை தடுத்து கட்டி போடுவது, அதை ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. இந்த கட்டுப்பாட்டுக்குள் யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே தங்குவார்கள். அப்ப இதற்கு அடுத்த விளக்கம் என்ன, யார் நப்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவில்லையோ அவர்கள் தங்குமிடம் நரகம். அல்லாஹ் பாதுகாப்பானா. நப்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர் அவருடைய தங்குமிடம் சொர்க்கம், நப்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காமல் நப்சுடைய கட்டுப்பாட்டுக்குள் யார் சென்று விடுகிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகமாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. நபிமார்கள் இந்த நப்சை குறித்து பயந்தார்கள். பொதுவாக எல்லோருடைய நப்சும் தீமையை தூண்டக்கூடியது. அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஒரு பக்குவத்தை, பயிற்சியை முழுமையாக கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அந்த நப்சை பாதுகாத்துக் கொண்டார்கள். அந்த நப்சுக்கு அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம் என்ற கடிவாளத்தை மிக சரியாக பொருத்தி அந்த கடிவாளத்தை இறுக்கமாக தங்களது கைக்குள் வைத்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்களுடைய நப்சு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. மற்ற மனிதர்கள் அவர்களுடைய பலவீனங்களுக்கு ஏற்ப அல்லது பலத்துக்கு ஏற்ப நப்சுடைய கட்டுப்பாட்டுக்குள் இவர்களோ அல்லது இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நப்சோ இருக்கிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளான போது அந்த மன்னருடைய சபையிலே பேசிய அந்த உரையாடலில் சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தின் 53வது வசனத்திலே அவர்கள் சொல்வதை கேளுங்கள், வமா உபன்றிவு நப்சி. இன்று இப்படி பேசுவதற்கு கூட நம்மிலே பலர் தயாராக இல்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒரு நபியாக இருக்கிறார்கள், அவ்வளவு ஒரு மன தூய்மையை அடைந்தவர்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வஹி இறக்குகிறான், அல்லாஹ்விடத்திலே வஹியின் மூலமாக பேசுகிற அந்த நபி, நான் என்னைத்தானே நல்லவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை, நான் என்னை குற்றங்களிலிருந்து நீங்கியவன் என்று சொல்ல வரவில்லை, நான் அசுத்தங்களிலிருந்து தீமைகளிலிருந்து விலகியவன் என்று எனது நப்சை நானே பீத்திக் கொள்ள வரவில்லை. நிச்சயமாக நப்ஸ் மனது பிசு தீமையைத்தான் அதிகம் ஏவுகிறது. அல்லாஹுவிற்கு விருப்பமற்ற, கவனித்து கேளுங்கள், அல்லாஹுவிற்கு விருப்பமற்ற ஷைத்தானுக்கு விருப்பமான தீங்குகளை பாவங்களைத்தான் நப்ஸ் மனிதனுக்கு ஏவுகிறது அதிகமாக. அப்ப ஒரு காரியம் ஒன்று அல்லாஹுவிற்கு பிடித்தமாக இருக்கும், ஷைத்தானுக்கு பிடிக்காமல் இருக்கும், அல்லது ஷைத்தானுக்கு பிடித்திருக்கும், அல்லாஹுவிற்கு பிடிக்காமல் இருக்கும். அப்ப மனிதன் நப்சின் பக்கம் அவன் சென்று விடுவானே ஆனால், நப்சுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்வானே ஆனால், அவன் ஷைத்தானுக்கு விருப்பமானதை செய்து அல்லாஹுடைய அதிருப்தியை அடைவான். ஒரு மனிதன் நப்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பானே ஆனால், அவன் அல்லாஹுவிற்கு விருப்பமானதை செய்து ஷைத்தானை அதிருப்திப்படுத்துவான். இப்போது நாம் என்ன இங்கே முடிவு செய்ய வேண்டும், நாம் யாரை திருப்திப்படுத்துவது? அல்லாஹுவை திருப்திப்படுத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்திலே நம்மை தங்க வைப்பான், அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் ஷைத்தானை திருப்திப்படுத்தி விட்டால் ஷைத்தானுடைய தங்குமிடம் என்ன? لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنْكَ وَمِمَّنْ تَبِعَكَ. ஷைத்தான், உன்னையும் உன்னை பின்பற்றியவர்களையும் கொண்டு நரகத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நப்சானது தீமையை தான் ஏவக்கூடியது என்பதை முதலிலே தெரிய வேண்டும். இந்த நப்சு ஷைத்தானுக்கு பிடித்தமான, அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியங்களைத்தான் நம்முடைய உள்ளத்திலே போடும், அதன் பக்கம்தான் நம்மை இழுக்கும், அதன் அளவில் தான் நம்மை தூண்டும், அதில்தான் நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும், அதில்தான் நமக்கு ஈடுபாட்டை ஏற்படுத்தும், அதில்தான் நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். வணக்க வழிபாடுகளில், இரையச்சமான காரியங்களில், அல்லாஹுவிற்கு பிடித்தமான காரியங்களிலிருந்து இந்த நப்சு மனிதனை பிடித்து இழுக்கும், அதன் பக்கம் போக விடாமல் தடுக்கும். அப்ப இந்த நப்சை மிகைக்கும் போது அல்லாஹு தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு நர்பாக்கியத்தை எழுதுகிறான். இல்லா மா ரஹிம ரப்பி, என் இறைவன் அருள் செய்த அந்த மனிதனை தவிர மற்றவர்கள் நப்சுடைய வலையில் விழுந்து விடுகிறார்கள், நப்சுடைய அழுத்தத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள், நப்சுடைய பொய்யான அலங்காரத்திலே அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவன் கருணை புரிந்த நல்லவர்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இன்ன ரப்பி கஃபூர் ரஹீம், என் இறைவன் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு இப்போது ஒரு கேள்வி வரலாம். அது என்ன கேள்வி? ஏதாவது கேள்வி வருதா சகோதரிகள், ஏதாவது ஒரு கேள்வி வருதா? இப்ப உங்களுக்கு மனசுல ஏதாவது படுதா? சரி, கேள்வியை நானே சொல்றேனே. என்ன கேள்வி வரலாம்? இந்த அளவு நீங்கள் நப்சை பற்றி சொல்வதாய் நாம் கவனித்து கேட்கும் போது, உலகத்திலேயே நமக்கு எதிரி நப்சு தான் போல இருக்கு என்று நாம் என்ன தோணும், தோணுதா? ஏன் நமக்கு நம்முடைய ரப்புக்கு பிடிக்காததையெல்லாம் இந்த நப்சு நமக்கு பிடித்தமாக காட்டுகிறது, அதன் பக்கம் அழைக்கிறது, நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ள அது துடிக்கிறது. அப்படி என்றால் மிகப்பெரிய எதிரி இந்த நப்சு தானா நமக்கு, வேறு யாரும் எதிரியே இல்லையாம் என்றால் உண்மையில் மிகப்பெரிய எதிரி இந்த நப்சு தான். உலகத்திலே பல எதிரிகள் இருப்பார்கள், அந்த எதிரிகளிலே சிலர் நம்மை கொல்ல நினைக்கலாம், அல்லது நமது செல்வத்தை நம்மிடமிருந்து அபகரிக்க தூண்டலாம், அல்லது நமது கண்ணியத்தை அவர்கள் கலங்கப்படுத்தலாம். ஆனால் இவர்களெல்லாம் நம்முடைய உண்மையான எதிரிகளா என்றால் இவர்களெல்லாம் நமது உண்மையான எதிரிகள் அல்ல. அது எப்படிங்க எதிரிகள் அல்ல? ஏனென்றால் இவர்கள் உண்மையில் அவர்கள் நினைத்த அந்த எண்ணத்திலே இவர்கள் வெற்றி கொண்டு நம்மை கொன்றுவிட்டாலோ, அல்லது நமது செல்வங்களை எடுத்துக்கொண்டாலோ, அல்லது நமக்கு ஏதாவது நமது கண்ணியத்தை பாழ்படுத்தி விட்டாலோ, அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நன்மைதான். ஏன்? அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான். அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறான். ஆனால் நப்சு அப்படி அல்ல. நப்சு தனது நோக்கத்திலே ஜெயித்து விட்டால், அது தனது எண்ணத்திலே ஜெயித்து விட்டால் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் நாசமாக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. துன்யாவிலும் நம்மை கேவலப்படுத்திவிடும், உலகத்திலும் பல தண்டனைகளுக்கு நம்மை ஆளாக்கிவிடும், அல்லாஹ் விடத்தில் மறுமையிலோ மிக கெட்ட ஒரு நிலையிலே கொண்டு போய் நிறுத்திவிடும். புரிகிறதா? துன்யாவுடைய மற்ற எதிரிகளால் நம்முடைய உடல் உயிர் பொருள் கண்ணியத்திற்கு ஆபத்து என்றால் அந்த ஆபத்திற்கு பின்னால் நமக்கு நன்மை காத்திருக்கிறது, அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு நன்மை காத்திருக்கிறது. ஆனால் இந்த நப்சுடைய ஆபத்து இருக்கிறது. நப்சு தனது அந்த நோக்கத்திலே நம்மீது வெற்றி கொண்டு நம்மை அது மிகித்து விட்டால் நம்மை பல தண்டனைகளுக்கு கேவலங்களுக்கு ஆளாக்குவதோடு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கெட்ட முடிவிற்கு ஆளாக்கி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே யார் ஒருவர் சிறந்த புத்திசாலி என்றால் தனது நப்சை யார் அடக்குவதிலும், தனது நப்சை கட்டுப்படுத்துவதிலும், தனது நப்சை பேணுவதிலும் கவனம் செலுத்தி அந்த நப்சை யார் மிகித்து விடுகிறாரோ, நப்சை மிகிக்க விடாமல், நப்சுடைய கண்ட்ரோலுக்குள் தான் சென்று விடாமல் நப்சை தனது கண்ட்ரோலுக்குள் வைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான புத்திசாலிகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையிலே அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஃபுதாலா இப்னு உபைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களது ஹதீஸ் நூலுடைய 24வது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அலா உக்பிருக்கும் பில் முஃமின் மன் அமினஹு அன்னாஸு அலா அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம் வல் முஸ்லிம் மன் ஸலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி வல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தின் وفي رواية للطبراني رحمه الله في طاعة الله عز وجل والمهاجر من هجر الخطايا والذنوب رسول الله صلى الله عليه وسلم கேட்கிறார்கள், ஒரு மூமினான மனிதரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஒரு இறை நம்பிக்கையாளர் மூமின் எப்படி இருப்பார், ஒரு மூமினுடைய அளவுகோல் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், மக்கள் யாரை பற்றி தங்கள் விஷயத்திலும் தங்களுடைய செல்வங்கள் விஷயத்திலும் நிம்மதியாக இருக்கிறார்களோ, இவரால் நமக்கோ நமது காசு பணத்திற்கோ செல்வத்திற்கோ எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் நம்மிடம் பொய் பேச மாட்டார், நம்மை ஏமாற்ற மாட்டார், வஞ்சகம் செய்ய மாட்டார், நமக்கு சூழ்ச்சி செய்ய மாட்டார் என்று மக்கள் யாரை பற்றி நிம்மதியாக இருப்பார்களோ அவர் முஃமின், அவர் ஒரு முஃமின் இறை நம்பிக்கையாளர். முஸ்லிம் யார் என்றால், முஸ்லிம்கள் எந்த மனிதருடைய நாவிலிருந்தும் அவருடைய கரத்திலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ, இவர் சொல்லால் நம்மை காயப்படுத்த மாட்டார், கரங்களால் காயப்படுத்த மாட்டார்,
என்று அந்த மனிதனுடைய பிரச்சனையிலிருந்து யார் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம். முஜாஹித் யார் தெரியுமா? அல்லாஹுவின் பாதையிலே போராடக்கூடிய முஜாஹித், ஜிஹாத் செய்பவர் யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபி தாஅத்தி. இமாம் தபரானி அவர்களுடைய அறிவிப்பிலே ஃபி தாஅத்தில்லாஹ் என்று வருகிறார். அல்லாஹுவிற்கு வழிபடுவதிலே, அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹுவிற்கு பணிவதிலே தனது நஃப்ஸை யார் அடக்கி அதை மிகிக்கிறார்களோ, மன் ஜாஹத நஃப்ஸஹு, தனது நஃப்ஸோடு யார் போராடுகிறார்களோ, எந்த விஷயத்திலே போராடுவது? அல்லாஹுவிற்கு கீழ்படிவதிலே. நஃப்ஸு சொல்லுகிறது ஷைத்தானுக்கு கீழ்படி, நஃப்ஸு சொல்லுகிறது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களின் பக்கம் செல், ஷைத்தான் அலங்கரிக்கக்கூடிய தீமைகளின் பக்கம், பாவங்களின் பக்கம், மனைத்துகளின் பக்கம், ஆபாசங்களின் பக்கம் செல் என்று நஃப்ஸு தூண்டுகிறது. ஷைத்தானின் பாதையின் பக்கம் மனிதனை இழுக்கிறது. இப்போது இந்த மனிதன் நஃப்ஸுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலே அந்த நஃப்ஸை அடக்கி ஆளுகிறார், அந்த நஃப்ஸோடு போராடுகிறார். மன் ஜாஹத நஃப்ஸு, போராட்டம் தான் உண்மையிலே இந்த துன்யா ஒரு போராட்ட களம். நாம் எதிர்த்து போராடக்கூடிய எதிரி நம்முடைய நஃப்ஸ். நஃப்ஸை நாம் வெற்றி கொண்டால் அந்த நஃப்ஸுக்கும் நன்மை, அது நம்மோடு சேர்ந்து சொர்க்கத்திற்குள் வரும். நஃப்ஸு நம்மை மிகைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதுக்கும் இழிவு, கேவலம், நாசம், நமக்கும் கேவலம், நாசம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உண்மையான முஜாஹித் யார்? தனது நஃப்ஸை அல்லாஹுவிற்கு கீழ்படிவதிலே யார் அடக்குகிறாரோ, அதோடு போராடுகிறாரோ, அவர் முஜாஹித். வல் முஹாஜிர், முஹாஜிர் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்பவர். நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜரல் ஹதாயா வதுலூ, யார் தவறுகளையும் பாவங்களையும் குற்றங்குறைகளையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அதிலிருந்து அப்புறப்படுகிறாரோ அவர்தான் ஒரு முஹாஜிர். அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது வீடுகளை, சொத்து சுகங்களை விட்டு செல்பவர் மட்டும் ஒரு முஹாஜிர் அல்ல. சஹாபாக்கள் சொத்து சுகங்களை விட்டும் வெளியேறினார்கள், தங்களது மனைச்சிகளை விட்டும் வெளியேறினார்கள். எனவே அவர்கள் முழுமையான முஹாஜிர். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான முஹாஜிர் யார் என்றால், யார் பாவங்களை குற்றங்குறைகளை விட்டு தன்னை பாதுகாத்து வெறுத்து ஒதுங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் முஹாஜிர் என்று சொன்னார்கள். சகோதரிகளே, இந்த ஹதீஸை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின் யார் என்றால், யார் என்று சொன்னார்கள்? முஃமின் முஸ்லிம் யார் என்று சொன்னார்கள்? முஜாஹித் யார் என்று சொன்னார்கள்? முஹாஜிர் யார் என்று சொன்னார்கள்? முஃமின் யார்? மக்கள் எவரை பற்றி தங்கள் விஷயத்திலும் தங்கள் சொத்துகள் செல்வங்கள் விஷயத்திலும் பயமற்றிருக்கிறார்களோ அவர் முஃமின். முஸ்லிம் யார்? யாருடைய கரத்தாலும் நாவாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம். முஜாஹித் யார்? யார் தனது நஃப்ஸை அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலே அடக்குகிறாரோ, அதை மிகிக்கிறாரோ, அதோடு போராடுகிறாரோ அவர் முஜாஹித். முஹாஜிர் யார்? யார் பாவங்களை விட்டு, அல்லாஹ்விற்கு அல்லாஹ் தடை செய்த குற்றங்களை விட்டு வெறுத்து ஒதுங்கிக் கொள்கிறாரோ அவர் முஹாஜிர் என்று சொன்னார்கள். புரிகிறதுங்களா இந்த ஹதீஸ்? பின்னாடி சகோதரிகளுக்கு புரியுதுங்களா? நாலு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல்ல யார் சொன்னாங்க? முஃமின். முஃமின் யார்? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. தங்கள் செல்வத்திலையும் தங்கள் விஷயத்திலையும் யாரை பற்றி மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களோ அவர் முஃமின். முஸ்லிம் யார்? மற்ற முஸ்லிம்கள் அவர்கிட்ட பாதுகாப்பா இருக்கிறாங்க, அவர் முஸ்லிம். முஜாஹித் யார்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டு விஷயத்தில் நஃப்ஸிடம் போராடக்கூடியவர், அவர் முஜாஹித். முஹாஜிர் யார்? பாவமான காரியங்களை விட்டு வெறுத்து ஒதுங்கிக் கொள்பவர் முஹாஜிர். இந்த ஹதீஸை இமாம் ஹாகிம் அறிவிக்கின்றார்கள், 24வது ஹதீஸினாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நஃப்ஸுக்கு ஒரு பெரிய பயிற்சியை தருகிறார்கள். எப்படி குர்ஆன் ஒரு பெரிய பயிற்சியை வழங்குகிறதோ இந்த நஃப்ஸுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை தருகிறார்கள். நப்சை அடக்குகின்ற விஷயத்திலே உதாரணத்திற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்ற 1409வது ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து இந்த ஹதீஸை நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அன் அபி ஹுரைரத் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ் ஷதீது பிஸ்ஸுரஅதி இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கபப். பலமிக்கவர் பிறரை வீழ்த்தி விடுபவர் அல்ல. மல்யுத்தத்திலே, சண்டையிலே, போராட்டத்திலே பிறரை வீழ்த்தி விடுபவர், கீழே தள்ளி விடுபவர் அவர் பலமிக்கவர் அல்ல. பலமிக்கவர் யார் தெரியுமா? கோப சமயத்தில் தனது நப்சை அடக்கிக் கொள்கிறாரே அவர்தான் பலமிக்கவர். இன்னமஷதீத். ஒரு மனிதன் உடல் வலிமையாக பார்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உடல் திடகாத்திரத்தோடு இருக்கிறான். அவனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமை மிக்கவன் என்று சொல்லவில்லை. காரணம், எத்தனையோ அது போன்ற நபர்கள் நப்சிடத்திலே வீழ்ந்து விடுகிறார்கள், நப்சு அவர்களை வீழ்த்தி விடுகிறது. சிலர் பார்ப்பதற்கு பலவீனமானவர்களாக கோழைகளை போன்று தெரிவார்கள். அவர்களுடைய உடல், உடை, அவர்களுடைய முகபாவங்கள் எல்லாம் இவர் ஒரு பலவீனமானவர் என்று நமக்கு காட்சியளிக்கலாம். ஆனால் அவரோ நப்சோடு உள்ள போராட்டத்திலே நப்சை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு பலமிக்கவராக இருப்பார். அப்ப மிகப்பெரிய எதிரியாகிய நப்சை யார் வீழ்த்துகிறாரோ அவர்தான் பலமிக்கவர். மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமான எதிரிகள் தான். அவர்களை வீழ்த்துவதால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே பலமிக்கவராக ஆக முடியாது. இந்த ஒரு விஷயத்தை சகோதரிகளே, சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ஒன்றை பார்ப்பார்கள், ஆனால் அல்லாஹ் அவர்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் ஒன்றை பார்ப்பான், மக்கள் அல்லாஹ் பார்ப்பதை போன்று மக்கள் பார்ப்பதில்லை. மக்கள் என்ன நினைப்பார்கள்? நான் அதிகமாக பல இடங்களில் எனக்கும் சகோதரர்களுக்கும் சொல்வதுண்டு, ஒருவர் கிழிந்த ஆடையிலே, ஒட்டு போடப்பட்ட ஆடையிலே, காலில் கூட ஒரு சரியான செருப்பு இல்லாமல், அதுவும் ஒரு சைக்கிளிலே, அந்த சைக்கிளும் ஒரு ஓட்டை சைக்கிளிலே ஏறிக்கொண்டு அவர் ஒரு ரோட்டு ஓரமாக தலையை தாழ்த்தி கொண்டு செல்வார். இன்னொருவர் மிகப்பெரிய ஒரு அலங்காரமான ஆடம்பரமான காரிலே மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு செல்வார். இப்போது மக்கள் என்ன நினைப்பார்கள்? யார் ஒரு ஆடம்பரமான காரிலே ஒரு பெரிய ஒரு நல்ல உயர்ந்த ஆடைகளில் செல்கிறாரோ அவரை பார்த்து மக்கள் கண்ணியமானவர், ரொம்ப பெரிய ஆளு என்பதாக நினைப்பார்கள். இந்த உடஞ்ச ஓட்ட சைக்கிள்ல, தைத்த கிழிந்து தைக்கப்பட்ட ஆடையில ரோட்டு ஓரத்துல தலையை தாழ்த்திக்கிட்டு பொறுத்து போறாரு, அவரை பார்த்துட்டு இவர் கொஞ்சம் மட்டமானவர், இவர் கொஞ்சம் கீழ்த்தரமான, அதாவது இவர் கொஞ்சம் கீழே என்று அவரை பார்க்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற சூழ்நிலையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த சைக்கிளில் செல்பவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருப்பார். யாரை விட? இந்த ஆடம்பரமான வசதியான காரிலே செல்பவரை விட. இவர் ஆடம்பரமான வசதியான காரிலே செல்கிறார், ஆனால் வட்டிக்கு அதை வாங்கி இருக்கிறார், கடனுக்கு வாங்கி இருக்கிறார், அந்த கடனை அடைக்காமல் இருக்கிறார், அல்லது மக்களுடைய செல்வங்களை ஏமாற்றி சம்பாதித்து அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சைக்கிளிலே செல்லக்கூடிய ஒரு மூமினோ அன்றாடம் ஹலால் ஹராமி பேணி அல்லாஹ்விற்கு பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய உண்மையான முறையிலே வாழ்ந்து கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கி ஹலாலான காசை கொண்டு அந்த சைக்கிளை வாங்கியிருப்பார். ஹலாலான ஆடை உடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கிழிந்து தைக்கப்பட்ட ஆடையை கொண்டே போதுமாக்கி கொண்டிருப்பார். இப்ப சொல்லுங்க, நாம் என்ன பார்த்தோம்? அந்த ஆடம்பரமான காரில் சென்றவரை பார்த்து நாம் ரொம்ப பெரியவர்னு பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் கீழ்த்தரமானவர். ஏன்? அவர் வட்டிக்கு வாங்கி இருக்கிறார், மக்களை ஏமாற்றி இருக்கிறார், மோசடி செய்திருக்கிறார், ஹராமிலே சம்பாதித்திருக்கிறார். இந்த சைக்கிளிலே சென்ற இந்த ஏழை ஏழை அல்லாஹ் எப்படி பார்க்கிறார்? எப்படி பார்க்கிறான் உங்கள்ட்ட கேட்கிற? அல்லாஹ் கண்ணியமாக பார்க்கிறார், அல்லாஹ் உயர்வாக பார்க்கிறான். நாளை இவர் சொர்க்கத்திற்கு இலகுவாக சென்று விடுவார். ஆனால் இன்னொரு மனிதரோ அல்லாஹ் அவருடைய நிலைமையை மிக அறிந்தவன். அப்ப அல்லாஹ்விடத்திலே ஒரு அளவுகோல் இருக்கிறது, மனிதர்களிடத்திலே ஒரு அளவுகோல் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் உள்ள அளவுகோலில் நாம் சரியாக நெருக்கப்படுகிறோமா என்பதுதான் நமக்கு முக்கியமே தவிர மக்கள் நம்மை எப்படி அழைக்கிறார்கள் என்பது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் இன்று பலர் என்ன செய்கிறார்கள், மக்களுடைய அளவுகோலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள், அல்லாஹுடைய அளவுகோலிலே அவர்கள் கேவலப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலவீனர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி நினைத்தால் என்ன, அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் என்னை எப்படி நினைக்கிறார்கள், எவ்வளவு நகை இருக்கிறது, எந்த வீட்டிலே வாழ்கிறோம், எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை வாழ்கிறோம், மக்களுக்காகவே பலர் இன்று வாழ்கிறார்கள். ஆடம்பரத்துக்காகவே மக்கள் 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 என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தெருக்காரங்க என்ன சொல்லுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய பெயரை ஒரு முறை சொல்லுங்கள், ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. மார்க்க அறிஞர்களிலே மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், தக்குவா உடையவர்களிலே அந்த காலத்திலே மிக பிரசித்தி பெற்று மக்களை தக்குவாவின் பக்கம் வழிநடத்திய ஒரு சிறந்த ஒரு மகான். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் விஷயத்திலே உனது நஃப்ஸுக்கு நீ வெறுப்பை ஏற்படுத்து, உனது நஃப்ஸை கோபமடைய செய். நீ அல்லாஹுவின் விஷயத்திலே உனது நஃப்ஸை நீ கோபமடைய செய்தால் அல்லாஹுவின் கோபத்திலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன அழகான வார்த்தை பாருங்கள். நப்சு விரும்புது, அங்க போலாம், இங்க போலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், அதை பார்க்கலாம், இதை கேட்கலாம், இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் சொல்லுது, செய்யாத, அதை கோபமடையச்சு. அதுக்கு விருப்பம் இல்லாத செய்யும் பொழுது அது உண்மையால கோபப்படும், பரவாயில்ல, அல்லாஹுவின் விஷயத்திலே அதை நீ கோபமடையச்சு. அப்படி கோபமடைந்தால் அந்த நப்சு அல்லாஹுவின் விஷயத்திலே நீ அதை கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் தனது கோபத்திலிருந்து மறுமை நாளில் உனக்கு பாதுகாப்பு தரும். ان النفس اهل ان تنقت في سبيل الله عز وجل ومن مقت نفسه في ذات الله عز وجل رجوت ان يؤمنه الله عز وجل من مقته. எவ்வளவு அழகான ஒரு விஷயம், உங்களுக்குள்ள அப்படியே சொல்லி பாருங்கள், அல்லாஹ்வின் விஷயத்தில் நஃப்ஸை நாம் கோபமடைய செய்தால் அல்லாஹ் தனது கோபத்திலிருந்து இந்த அடியானை மறுமையில் பாதுகாப்பான். இப்ப யாருடைய கோபத்தை நம்மால் தாங்க முடியாது, அல்லாஹ்வுடைய கோபத்தையா நஃப்ஸுடைய கோபத்தையா, அல்லாஹ்வுடைய கோபம். அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யாரை கோபப்படுத்தி ஆக வேண்டும், நஃப்ஸை கோபப்படுத்திதான் ஆக வேண்டும். நஃப்ஸை திருப்திப்படுத்திக் கொண்டு நஃப்ஸுடைய வழிகளிலே சென்று கொண்டு நஃப்ஸு சொல்வதையெல்லாம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்து விடுவோம் என்று யாரும் நிம்மதியாக இருந்து விட வேண்டாம். அப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் இந்த நஃப்ஸு என்னென்ன மாதிரியான ஆட்டங்களை எல்லாம் நமக்கு காட்டும், எப்படியெல்லாம் நமக்கு வலை விரிக்கும், எப்படியெல்லாம் நமக்கு அலங்காரங்களை ஆசாபாசங்களை ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி நாசப்படுகுழியிலே நம்மை அது தள்ள முயற்சிக்கும் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். நம்மிலே பலர் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சீர்திருத்தம் செய்வானாக, சுத்தப்படுத்துவானாக, நேரான நல்ல வழியிலே அவனுக்கு பொருத்தமான தூய வழியிலே அல்லாஹ் நம்மை வைப்பானாக. இமாம் அவர்கள் எண்ணக்கூடிய இந்த பல வழிகளிலே பார்த்தால் நிச்சயமாக நம்மில் ஒருவர் நம்மில் ஒவ்வொருவரும் இதில் ஏதாவது ஒரு விஷயத்திலே நஃப்ஸுடைய வலையிலே விழுந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை சீர்திருத்தம் செய்வானாக. இப்போது அந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, சரி அப்படித்தான் இந்த நஃப்ஸு என்ன செய்து என்ன செய்கிறது, எப்படியெல்லாம் நம்மிடம் விளையாட்டு காட்டுகிறதா பாருங்கள். இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த நஃப்ஸு எப்போதும் மன இச்சையை தேடித்தான் செல்லும், ஆசைகளை தேடியே செல்லும். துன்யாவுடைய அந்த இன்பத்தை சுவைப்பதிலே அவ்வளவு ஒரு ஆர்வம் காட்டும். எப்படி, ருசியான சாப்பாடு, நல்ல அழகான ஆடை, வசதியான வீடு, அதிகமான பணம் காசு என்று துன்யாவுடைய இன்பத்திலே ரொம்ப ஒரு ஆர்வம் காட்டும். இன்னும் என்ன செய்யும் தெரியுமா, பாசிஃபத்துன் லிதூலி அமலின் அன் கலீலின் என் கதை, வெகு விரைவிலே இன்றோ நாளைக்கோ முடிந்துவிடக்கூடிய ஆசைகளை எல்லாம் ரொம்ப ஆதரவு வைத்து தேடும். கலீலத்துல் இக்ராசிலி அஜலின் லா புத்த அய்யர்ஷா. எந்த ஒரு மரணம் திடீரென வந்து நம்மை கவிக்கொள்ளுமோ சூழ்ந்து கொள்ளுமோ அந்த மரணத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொள்வதிலே ஆர்வம் காட்டாது. நப்சு இச்சைகளை பின்பற்றுவதிலே ஆர்வம் காட்டும், துன்யாவின் இன்பங்களை தேடுவதிலே அதில் ஈடுபாடு காட்டும், முடிந்துவிடக்கூடிய அற்ப ஆசைகளை அடைவதிலே பேராவம் காட்டும். ஆனால் எந்த ஒரு தவணை மரணம் திடீரென்று நமக்கு வந்துவிடுமோ அந்த மரணத்திற்கான தயாரிப்பு செய்வதிலே ஆர்வம் காட்டாது. ராகிபத்துன் ஃபி ஹுப்பி துன்யா இதா அஹப்பஹா கல்பு அப்துன் கஸா. எந்த ஒரு உலகத்தை மனிதன் நேசிக்கும் போது அவனுடைய உள்ளம் இறுகுமோ கடினமாகிவிடுமோ அந்த துன்யாவைத்தான் இந்த நப்சு அதிகமாக நேசிக்கிறது. புரிகிறது? துன்யாவை நேசிக்கும் பொழுது நப்சு கடினமாகிவிடும், ஆகிரத்தை நேசிக்கும் போது உள்ளம் இலகுவாகிவிடும். ஆகிரத்தை நேசிக்கும் போது இரையச்சம் அதிகமாகிவிடும், துன்யாவை நேசிக்கும் போது உள்ளம் இறுகிவிடும். அப்ப உள்ளத்தை இருக்கக்கூடிய துன்யாவை நேசிப்பதில் தான் இந்த நப்சு ஆர்வம் காட்டும். ஜாஹிதத்துன் ஃபிதாரின் நஈமுஹா லா யஃப்னா. அழிந்துவிடாத நேமத்துகளை உடைய மறுமை வாழ்க்கையிலே இந்த நப்சு ஆர்வம் காட்டாது, அதிலே ஒரு துறவியாக இருக்கும். துறவி என்றால் யார்? விருப்பம் இல்லாதவர். ஆகிரத்துடைய விஷயத்திலே துறவியாக இருக்கும், துன்யாவுடைய விஷயத்திலே ஆசை உள்ளவராக இருக்கும். முஹிப்பத்துன் லி அக்லாக்கின் தாலமு அன்னஹா முதர்ரதும் பிஹா கதன். தனக்கு நிச்சயமாக நாளை இப்படிப்பட்ட குணங்கள் கேடு விளைவிக்கும், தன்னை நாச படுகொலையிலே தள்ளும் என்று தெரிந்திருந்தும் அந்த குணங்களைத்தான் இந்த நப்சு விரும்புகிறது. பெருமை, அகம்பாவம், ஆடம்பரம், பொய்யான ஆடம்பரம், இல்லாததை இருப்பதாக காட்டிக்கொள்கிற பகட்டு வாழ்க்கை, இதைத்தான் இந்த நப்சு விரும்புகிறது. ஆனால் இந்த நப்சுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத குணங்கள், நாளை மறுமையிலே நாசப்படுகுழியிலே நம்மை தள்ளும் என்று. ஆனால் இந்த நப்சுக்கு இதுதான் பிடித்தமாக இருக்கும். வாஹிகதுன் முஸ்தபிஷிரதுன் நஈமதுன் பிமா அன்ஹு மௌலாஹா நஹா. தனது இறைவன் தடுத்த செயல்களை செய்து இந்த நப்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு பார்க்கும். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்வதிலே இந்த நப்சு ரொம்ப மகிழ்ச்சி காட்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று மக்கள் பார்ப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள், கேட்பதை எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்கிற வாழ்க்கை கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழில்துறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ரப்பு தடுத்தவற்றில் தான் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். சினிமா பார்க்காமல் இருக்க முடியுமா இந்த காலத்தில்? சீரியல் பார்க்காம இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு டைம் பாஸ். இதெல்லாம் பார்த்தாதான் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு மனசு ராகத்தா இருக்கு. எவ்வளவு கலைப்படையறோம், இது கூட இல்லைன்னா வாழ்க்கையில என்ன? இன்றெல்லாம் நப்சு பேசத் தொடுகிறது. லாஹிகத்துன் முஸ்தபிஷிரத்துன் நஈமத்துன் பிமா அன்ஹு மௌலாஹா நஹா. இறைவன் தனது எஜமானன் தடுத்த செயல்களை செய்வதிலே இந்த நப்சு ரொம்ப லைக்கிறது, நாட்டம் கொள்கிறது, அதிலே ரொம்ப அதற்கு மகிழ்ச்சி தெரிகிறது. நப்சுன் தஹ்சுனு அலா மா லம் யஜ்ரி லஹா பிஹில் மக்துர் மிம்மா அமலத்ஹு மினத் துன்யா சபாஹிஹா வல் மஸா. இந்த நப்சுக்கு நல்லா தெரிகிறது எது ஒன்று தனக்கு கிடைக்கவில்லையோ அது அல்லாஹ் தனக்கு எழுதவில்லை என்று. ஆனால் தனக்கு விதியின்படி கிடைக்காததை நினைத்து ரொம்ப கவலை கொள்கிறது. நஃப்ஸுன் யஹிஃபு அலைஹா அஸ்ஸயு வல் கத்து ஃபி தலபி அத்-துன்யா. இந்த நஃப்ஸுக்கு ரொம்ப லேசாக தோன்றும் எது? துன்யாவை சம்பாதிப்பதற்காக சிரமப்படுவது, துன்யாவை சம்பாதிப்பதற்காக வியர்வை சிந்துவது, இரவை பகலாக, பகலை இரவாக ஆக்குவது. இன்று மனைவி, மக்கள், குடும்பம், இரத்த உறவுகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அந்நிய நாட்டிலே வந்து மனிதன் வாழ்கின்ற இந்த ஒரு வெறுச்சி நிறைந்த வாழ்க்கையை, ஒரு வெறுமை நிறைந்த வாழ்க்கையை, ஆடம்பரங்களை தவிர மன ஒருமையோ மன ஒரு இன்பமோ இல்லாத வாழ்க்கைகளையெல்லாம் மனிதன் தாங்கிக் கொள்வதற்கு ஏன் தயாராகிறான்? துன்யாவை அதிகம் தேட வேண்டும் என்ற அந்த ஆசை, அது அதற்கு ரொம்ப லேசாக இருக்கிறது. இங்கே எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதுக்கு நப்சு ரொம்ப லேசாக இருக்கிறது. நப்சும் தலது பில் ஃபுதூரி அனில் கயிர் இல்லதி இலைஹி மௌலாஹாதா, தனது இறைவன் எந்த நன்மையின் பக்கம் அழைத்தானோ அந்த நன்மையிலே நப்சு வெகு விரைவில் சோர்வடைந்து விடுகிறது, அதை வெகு விரைவிலே விட்டு விடுகிறது. தொழுகை, நோன்பு, குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, இதிலே நப்சு கொஞ்ச நேரம் உட்காருவதற்கு அமர்வதற்கு ஈடுகொடுக்கவில்லை. நம்மை பாருங்கள், என்றைக்காவது நம்மால் இப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வெறும் சுபஹானல்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தேன் என்று, ஒரு மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தேன், எனது தொண்டை காயும்வரை குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன், எனது நெற்றி வீங்கும் வரை சுஜூதிலே இருந்தேன், எனது கால் வீங்கும் வரை இந்த நிலையிலே நின்றேன். ஆனால் அதே நேரத்திலே துன்யாவின் விஷயத்திலே பாருங்கள், கால் களைத்து விடுகிறது. வீட்டுக்கு வந்து சொல்லுவோம், அப்பா அந்த பார்க்குக்கு போனோம், எவ்வளோ பெருசா இருந்துச்சு, சுத்தி சுத்தி எங்களுக்கு கால் வலிச்சிருச்சு. டயர்டாகி விடுகிறார்கள். எதிலே? துன்யாவின் இன்பத்தை தேடுவதிலே. மன மகிழ்ச்சிக்காக, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக வேண்டி சுற்றுலா செல்கிறோம் என்று சொல்கிறார்கள், சென்று விட்டு ரொம்ப களைத்து விட்டோம் என்று வருகிறார்கள். ஆனால் துன்யாவின் விஷயத்திலே இவ்வளவு களைப்படையக்கூடிய மக்கள் ஆகிரத்துடைய விஷயத்திலே, இன்று பாருங்கள் ஃபர்லான தொழுகையை எவ்வளவு தொழுகிறார்கள், எந்த அளவு நேரம் கொடுக்கிறார்கள். எல்லாம் அஞ்சு நிமிஷம் தொழுகையா போயிருச்சு. இன்றைக்கு நாலு ரக்காத் தொழுகையெல்லாம் அஞ்சு நிமிஷ தொழுகைகளாக ஆகிவிட்டன. நாலு ரக்காத்து அஞ்சு நிமிஷத்துல தொழுதாங்கன்னா இவங்க என்ன ஈடுபாட்டை காட்டியிருப்பார்கள் அந்த தொழுகையிலே, அந்த சுஜூதிலே இவர்களுடைய இவர்களுடைய மனம் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்குமா? அல்லாஹ் மிக அறிந்த. அதற்கு பிறகு திக்ர் செய்வதிலே, குர்ஆன் ஓதுவதிலே, துவா கேட்பதிலே தனிமை எப்படி இருக்கிறது? வேலை செய்யும் போது வேலையிலே மனம் இருந்து, வேலையிலே உடல் ஈடுபட்டாலும் மனம் எங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது? தொழுகையிலேயே ஈடுபடாத மனம் வேலையிலே அல்லாஹுவின் பக்கம் ஈடுபடுமா? யாருடைய மனம் தொழுகையிலே ஈடுபட்டதோ அவர்கள்தான் ஏனைய வேலைகளிலே இருக்கும் போதும் அவர்களுடைய மனம் அல்லாஹுவிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும். யாருடைய மனம் தொழுகையிலேயே அல்லாஹுவோடு ஈடுபடவில்லையோ, அல்லாஹுவின் பாசத்தை உணரவில்லையோ, அந்த மனம் கண்டிப்பாக தொழுகைக்கு வெளியிலே அல்லாஹுவின் பக்கம் திரும்பவே திரும்பாது. அப்ப இதைத்தான் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொன்ன அத்தனை நன்மைகளை விட்டு நப்சு ரொம்ப சீக்கிரத்திலே சோம்பேறி அடைந்து விடுகிறது, சோம்பேறித்தனத்தை எட்டி விடுகிறது, அலட்சியம் காட்டுகிறது. நப்சும் தஹம்மு மின் நஃபகத்தி ஃபீ தாஅத்தில்லாஹ் ஃபயூஇதுஹஷ் ஷைத்தானுல் ஃபக்ர் ஃபதமீலு இலா மா இலைஹி தஆ, அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்போம் என்று நாடுகிறது. ஆனால் ஷைத்தான் நீ இப்படியே கொடுத்துக் கொண்டே இருந்தால் உனது முதுமையிலே நீ என்ன செய்வாய், உனது பிள்ளைகளுக்கு நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய், உனக்கு வறுமை ஏற்பட்டால் அதற்கு நீ என்ன வைத்திருக்கிறாய் என்று ஷைத்தான் உள்ளத்திலே ஊசலாட்டங்களை போடும்போது ஷைத்தானுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த எண்ணத்தை அப்படியே அமுக்கி விடுகிறது, அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதை விட்டு விடுகிறது. நஃப்ஸுன் வஅதஹா அல்லாஹுல் மக்ஃபிரத வல் ஃபதல் ஃபலம் தஸிக் வலம் தர்தா, அல்லாஹு தஆலா மன்னிக்கிறேன், நீ அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்தால் உனக்கு அதிகம் தருகிறேன், கருணை காட்டுகிறேன் என்று அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நம்புவதற்கு நஃப்ஸு தயாராக இல்லை, அதை கொண்டு திருப்தி அடைய நஃப்ஸு தயாராக இல்லை. ஆனால் நஃப்ஸுன் தஸிக்கு பிவஅதி மஹ்லூக்கின் வஇந்த வஈதி மௌலாஹா ததலக்கவு, மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை நம்புகிறது. நீங்க போங்க, உங்க பிசினஸுக்கு நான் இவ்வளவு தர்றேன், நீங்க போங்க, உங்க வீட்டுக்காருக்கு நான் இவ்வளவு தர்றேன், உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் உங்க பிள்ளைய படிக்க வச்சுக்கிறேன், நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்று மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கை நப்சு நம்புகிறது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கை இந்த நப்சு நம்புவதில்லை. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையின் விஷயத்திலே ரொம்ப அலட்சியம் காட்டுகிறது. ரொம்ப ஒரு பார்த்துக் கொள்ளலாம் என்ன நடந்துவிட போகிறது என்று நப்சு அலட்சியம் காட்டுகிறது. தனது ரப்பை கோபப்படுத்தி அடியார்களை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறது. தாய் தந்தையை, தந்தை தாயை, பெற்றோர்கள் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, கணவன் மனைவியை, மணவன் மனைவி கணவனை திருப்திப்படுத்துகிறார்கள். எப்படி திருப்திப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வை அதிருப்தி அடைய செய்தாலும் சரி என்று மஹ்லூக்குகளை திருப்திப்படுத்த இந்த நப்சு தூண்டுகிறது, தனது ரப்பை அதிருப்திப்படுத்தி. ஆனால் இறைவனுடைய திருப்தியை தேடுகின்ற விஷயத்திலே மிகப்பெரிய அலட்சியத்தை, சோம்பேறித்தனத்தை, தாமதத்தை காட்டுகிறது. நஃப்ஸுன் நதபஹல்லாஹு இலா ஸப்ரி இன்தல் மஸாயிபி தஅஸியதன் மின்ஹு லஹா ஃபலா தக்பலுல் அஸா. சோதனையின் போது பொறுமையாக இரு, அல்லாஹ் உனக்கு நற்கூலி தருவான், அல்லாஹ் இதற்கு பகரமாக உனக்கு சிறந்ததை தருவான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதரவுகளை இந்த நப்சு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இவரை ஏசலாமா, அவரை ஏசலாமா, இதனால் தான் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு, அவன் நமக்கு இப்படி செஞ்சிட்டான், அதனாலதான் நமக்கு இப்படி நடந்தது என்று புலம்புவதற்கும், அல்லாஹுவை கோபிப்பதற்கும், படைப்புகளை கோபித்துக் கொள்வதற்கும் நப்சு மனிதனை தூண்டுகிறது. அல்லாஹ் பொறுமையாக இருக்க சொல்கிறான், பொறுமையாக இருக்க சொல்லி அதற்கு ஆதரவு தருகிறான், ஆறுதல் தருகிறான். அதற்கு அந்த நப்சு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பதட்டப்பட தூண்டுகிறது, ஏச தூண்டுகிறது, வெளிரங்க காரண காரியங்களை துருவி ஆராய்ந்து அதன் மீது மனதை நம்பிக்கை வைக்க தூண்டுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பதிலிருந்து மனிதனை தடுமாறச் செய்கிறது. நப்சுன் تتصنّع للمخلوقين بوفاء العهد، نفس تتصنّع للمخلوقين بوفاء الوعد، وفيما عهد الله الكريم إليها قليلة الوفاء. لا إله إلا الله. النفس எப்படி தூண்டுகிறது?
படைப்புகளுக்கு முன்னால் நான் ஒரு பெரிய யோக்கியன், கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவேன். என்னிடத்தில் யாராவது வாக்கு கொடுத்தால், அவருக்கு ஒப்பந்தம் செய்தால், ஒரு நிபந்தனையிட்டால், அதற்கு ஏற்ப நான் நடந்து கொள்வேன். நான் யாருக்காவது வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை மீறமாட்டேன் என்று மனிதர்களுக்கு முன்னால் பெருமை அடிப்பதற்கு, காட்டிக்கொள்வதற்கு இந்த நப்சு தூண்டுகிறது. ஆனால் அல்லாஹ்விடம் இது கொடுத்த வாக்கை, அல்லாஹ் இதனிடம் வாங்கிய வாக்கை மீறிக்கொண்டே செல்கிறது. மக்களுக்கு முன்னாடி நான் ஒரு நல்லவன், நான் எவ்வளவு வாக்கை பேணி நடக்கிறேன், நான் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறேன் என்று காட்டிக்கொள்ள நம்மை தூண்டுகிறது. ஆனால் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்கு விஷயத்திலே, அல்லாஹ் நம்மிடம் வாங்கிய அந்த வாக்கு விஷயத்திலே, அது எந்த விதமான ஒரு பொருட்டையும் எடுத்துக்கொள்வதே கிடையாது. அதிலே நன்றி கெட்டத்தனமாக, வாக்கு மீறிய தன்மையாக நடந்து கொள்கிறது. நஃப்ஸுன் தத்ருகுல் மஆசி பஅதல் குத்ரத் அலைஹா حياء من المخلوقين وعند نظر الله العظيم اليها قليله الحياء.
பிறர் தன்னை பார்த்து நம்மை ஒரு கெட்டவன், கெட்டவர் என்று எண்ணிக்கொள்வாரோ என்று வெட்கப்பட்டு பயந்து பாவங்களை விட்டுவிடுகிறது. மக்களின் பார்வையின் முன்னால் பாவங்களை விட்டுவிடுகிறது. ஆனால் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹுவின் நிரந்தரமான பார்வைக்கு முன்னால் வெட்கமில்லாமல் பாவம் செய்து கொள்ள தூண்டுகிறது. இதை கொஞ்சம் சொல்லி பாருங்க திரும்ப ஒரு தடவை. நப்ஸ் என்ன செய்கிறது? மக்களுக்கு முன்னாடி பாவம் செய்யாம நம்மள ஒரு பெரிய நல்லவங்க, மக்கள் பார்த்துட்டாங்கன்னா எப்படி என்று மக்கள் பார்க்கும்போது பாவத்திலிருந்து நம்மை தடுத்து வைக்கிறது. ஆனால் யாருடைய பார்வையை எந்த திரையும் தடுக்காதோ, எந்த சுவரும் தடுக்காதோ, எந்த தூரமும் தொலைக்காதோ, அந்த ரப்பு எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் வெட்கமில்லாமல் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? யா அல்லாஹ், இந்த நப்சு என்ன செய்கிறது? நப்சுன்
கலீலத்து ஷுக்ரில்லாஹில் கரீம் அலா நிஅமில்லா துஹ்ஸா.
எண்ணற்ற மதிப்பிட முடியாத அற்புடைகளை எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு பிறகும் நப்சு ரொம்ப குறைவாகவே நன்றி செலுத்துகிறது அல்லது நன்றி கெட்ட தன்மையாகவே நடந்து கொள்கிறது. அல்லாஹ் கண்ணை கொடுத்தான், இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் விழித்தெழுவது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புடை, சரியா இல்லையா? ஆனால் அல்லாஹ் கொடுத்த அற்புடைகளை எல்லாம் பார்ப்பது கிடையாது. தான் விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தான் என்று அல்லாஹ்வை ஏசுகிறது, அல்லாஹ்வை நம்பு கொள்கிறது. தான் விரும்பாதது ஒன்று தனக்கு நடந்துவிட்டால் நான் என்ன தவிர வேற யாருமே அல்லாஹ்க்கு கிடைக்கலையா, நான் என்ன அவனுக்கு அநியாயம் பண்ண என்று அல்லாஹ்வை ஏச தூண்டுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாஹ் கொடுத்த எண்ணற்ற அறுக்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதில்லை அல்லது குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறது. நப்சுன் கரீம் காலையிலே மாலையிலே என்று எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் கொடுத்த அற்புடையை வைத்து பாவத்திலே அதை ஈடுபடுத்துவதில் தான் இந்த நப்சு முன்னேறி கொண்டே செல்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் எதை வைத்து பாவம் செய்கிறான் சகோதரிகளே? எதை வைத்து பாவம் செய்கிறான்? பணத்தை வைத்து, உடம்பை வைத்து, உடம்புடைய உறுப்புகள், அதே போல நேரங்கள், இவையெல்லாம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. இவையெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளா இல்லையா? உடல் அல்லாஹ் கொடுத்த நியமம், செல்வம் அல்லாஹ் கொடுத்த நியமம், உறுப்புகள் அல்லாஹ் கொடுத்த நியமம், நேரம் அல்லாஹ் கொடுத்த நியமத்து. அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை எல்லாம் காலையிலேயும் மாலையிலேயும் எதற்கு இந்த நப்சு பயன்படுத்த தூண்டுகிறது? பாவம் செய்வதற்கு இந்த நப்சு தூண்டுகிறது. நப்சுன் يَخِفُّ عَلَيْهَا مُجَالَسَةُ الْبَطَّالِينَ وَيَثْقُلُ عَلَيْهَا مُجَالَسَةُ الْعُلَمَاءِ. இந்த நப்சு இருக்கிறதே, யாரோடு நட்பு கொள்ள துடிக்கிறது, யார் இந்த பகட்டு வாழ்க்கையிலே பாவங்களிலே விரைந்தோடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நட்பு வைக்க தூண்டுகிறது, துடிக்கிறது, சரியா? ஆனால் உலமாக்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு, நல்லொழுக்கம் உள்ளவர்களோடு, இறையச்சம் உள்ளவர்களோடு நட்பு வைப்பதிலே இந்த நப்சு ரொம்ப ஒரு சுமையை பார்க்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பொதுவாக மக்களை பார்த்தால் நல்லவர்களோடு சேருவதிலே இவர்கிட்ட போனா எப்ப பார்த்தாலும் தொழுன்னு சொல்லுவாரு, குரான் ஓதுன்னு சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கு கூப்பிடுவாரு, ஏதாச்சும் வச்சு ஓதிக்கிட்டு இருப்பாரு, எழுதிக்கிட்டு இருப்பாரு. எங்க இதுக்கு போனது? அவரோட போனா அங்க போலாம், இங்க போலாம், அது பார்க்கலாம், இது பார்க்கலாம் என்று நப்சு பத்தாலின் பாத்தில் பத்தால் பத்தால் என்று சொன்ன, யார் பாவத்திலே அல்லது அலட்சியத்திலே அல்லது மார்க்க விஷயங்களிலே மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பத்தால் என்று சொல்லப்படும். அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா வீணர்கள். தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? இந்த வீணா போனவன் சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி மக்களுடைய நட்பைத்தான் நப்சு தேடுகிறது, அவர்களோடு இருப்பதைத்தான் தூண்டுகிறது. எப்ப பார்த்தாலும் சிரிச்சு பேசி கக்கோடு சிரிக்கிறது, மஜ்லிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலையா இருக்கிறது, ஒரே ஆடம்பரமான பேச்சுகள், பகட்டு பேச்சுகள். ஒருத்தர் சொல்வார் நான் அதை வாங்கினேன் சொல்வார், இவர் நான் அதை வாங்கினேன் பாரு, இவர் சொல்வார் நான் அங்க போனேன் பாரு, நான் அங்க போனேன் பாரு. இதுல பாத்தீங்கன்னா உண்மை 10% தான் இருக்கும், பாக்கி எல்லாம் 90% எல்லாம் பொய்களாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வீணான சபைகள், வீணானவர்களோடு சுற்றுவதிலே நப்சு ரொம்ப மோகம் கொள்ளுகிறது. ஆனால் நல்லவர்களோடு இருப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே, அவர்களின் அறிவுரைகளை கேட்பதிலே நப்சுக்கு நாட்டம் இருப்பதில்லை, அது ரொம்ப சுமையாக தெரிகிறது. நப்சுன் மோசடி செய்பவன், ஏமாற்றுபவனுக்கெல்லாம் நப்சு கட்டுப்படுகிறது. ஆனால் மிக மிக உண்மையை கூறி மிக நமக்கு நன்மையை நாடக்கூடியவர்களுக்கு இந்த நப்சு மாறு செய்கிறது. ஏமாற்றக்கூடியவன் யார்? மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன் யார்? யார்? சைத்தான். அவனுக்கு கீழ்படுகிறது. நாளைக்கு மறுமையில சைத்தான் என்ன செய்வான் என்று குர்ஆன்ல ரொம்ப தெளிவா அல்லாஹ் சொல்கிறான் சூரா இப்ராஹிம்ல. நாளைக்கு மறுமையில சைத்தான், அல்லாஹ் எனக்கு ஒரு ஸ்டேஜ் போடுமா? அல்லாஹ் சரிடா அப்படிமா. ஏறி நின்று கொண்டு வாங்க வாங்க, என் பேச்சை கேட்டவர்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைப்பார். எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க இப்லீஸ் எங்கன்னு. இவனை மேடையில பார்த்தோன்னா கூடி வந்துகிட்டு கத்துனா ஏசுனா அவன் சொல்லுவான், எல்லாம் பொறுமையா இருங்க, வாழ்த்துக்கும் நான் கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஏமாத்துறதுக்காக வேண்டிய கொடுத்தேன். அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுத்தான், உண்மையான வாக்கு கொடுத்தான். நான் உங்களுக்கு உதவ முடியாது, நீங்களும் எனக்கு உதவ முடியாது. பலா தருமுனி வலுமு அன்புசக்கும், என்னை ஏன் படிக்கிறீர்கள், உங்களை படித்துக் கொள்ளுங்கள். ஏன் நான் உங்களை தாழ்த்துக்கும், இப்படிலாம் இருக்குன்னு பாதைகளை காட்டினேன், அதற்கு அழைப்பு தான் கொடுத்தேன். யாரையாவது கையை பிடிச்சு கொண்டு வந்தா நான் தள்ளினேன். நீங்கள் தான் அப்படி செய்தீர்கள், நான் செய்யவில்லையே என்று சைத்தான் மறுமையிலே விலகி கொள்ளுகிற அந்த காட்சியை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கூட ஏமாற்றுக்காரன் என்று அல்லாஹ் அறிவித்திருந்தும் கூட அந்த ஏமாற்றுக்காரனுடைய பாதையிலே செல்வதற்குத்தான் நப்சு துடிக்கிறது, அவனுக்கு கட்டுப்படுவதற்குத்தான் நப்சு முயற்சிக்கிறது. உண்மை கூறி நமக்கு வழிகாட்டக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நப்சு மாறு செய்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், நப்சு யாருக்கு கீழ்படுகிறது? அதை ஏமாற்றிவிடக்கூடிய சைத்தானுக்கு கீழ்படுகிறது. அதற்கு நன்மையை நாடிய அல்லாஹுவின் தூதருக்கு மாறு செய்கிறது. நப்சுன் துசாரிஉ ஃபீமா தஹ்வா வஹிய தத்அல்லமு பித்தஸ்வீஃபி லித்தௌபதி அல்யௌம வகதன். மனைச்சையிலே நப்சு விரைந்தோட பார்க்கிறது, உடனே செஞ்சிருவோம். இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? முஸ்லிம்களிலே சொல்கிறேன், காஃபிர்களை போன்று இந்த சினிமா சீரியல் கலாச்சாரம் பாவங்களிலே மூழ்கியவர்கள் பார்க்கிறோம். பல இடங்களிலே பார்த்தால் காஃபிர்களுக்கு போட்டியாக அந்த ஆபாச அசிங்கமான அந்த கூடாரங்களுக்கு முன்னால் முஸ்லிம்களுடைய ஒரு பெரும் தொகையினர் வரிசையிலே நிற்கிறார்கள். அப்ப பாவங்களை செய்வதிலே விரைவு காட்டுவது, உடனே இன்னைக்கே முடிச்சிடணும், அது இன்னைக்கே செஞ்சிடணும், இன்னைக்கே பார்த்துடணும், இன்னைக்கே கேட்டுடணும். ஆனால் தௌபா இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுதல், நேர்வழி பெறுதல், மறுமையின் பக்கம் வருதல் என்று சொன்னால் சாயந்தரம் பார்க்கலாமே, நாளைக்கு பார்த்துக்கலாமே என்று அப்படியே தள்ளி போட்டு கொண்டே செல்கிறது. ஹஜ்ஜுக்கு போகணும், ஆமா ஹஜ்ஜுக்கு போகணும் தான், இப்படி சொல்கிறது. செல்வம் அல்லாஹ் நிறைவாக கொடுத்து விட்டான், உடல் வசதி இருக்கிறது, ஆனா இந்த 40 நாளை விட்டுட்டு போனா நமக்கு இத்தனை 100,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடுமே. நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு பின்னாடி போனா நமக்கு ஒரு நஷ்டம் இருக்காது. யாருக்கு ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் வயசு இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட கணவனின் பேச்சை கேட்டு மனைவியும் வசதி உள்ள மனைவியும் ஹஜ்ஜை தாமதிக்கிறார். யாருக்கு முன்னால் மூத்து வருவோம்? இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் சகோதரிகளே, உங்களிலே யாருக்காவது சொந்த ஒரு சேமிப்பு இருந்து ஹஜ்ஜு கடமையாக இருந்து உங்கள் கணவன் உங்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல மறுத்தால், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தாய்மாமன் அல்லது உங்களுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய துணை கொண்டு நீங்கள் ஹஜ்ஜை முடித்து விடுங்கள். ஃபர்வான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலே கணவன் தனக்கு துணை செய்யவில்லை என்றால் அவனுடைய அனுமதியை கேட்டு மனைவி ஹஜ்ஜை தாமதிப்பதற்கு அனுமதி இல்லை. புரியுதுங்களா சகோதரிகளே, புரியுதுங்களா? ஆமா, இதுக்கெல்லாம் புருஷன் பேச்ச கேட்பாங்க, ஆனா தான் விரும்பின விஷயத்துல புருஷன் பேச்ச கேட்க மாட்டாங்க. பல சகோதரிகள் எப்படி, அல்லாஹ்வுடைய ஹக்கு என்று வந்து விட்டால் இது என் புருஷனுக்கு பிடிக்கல அதனால செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனா தான் விஷயத்துல வந்து விட்டால் புருஷனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நீ தான் செய்யணும் என்று சொல்வார்கள். இதைத்தான் இங்கே நப்சுடைய மிகப்பெரிய ஒரு தீமையாக சொல்லி காட்டிக் கொண்டு வருகிறார்கள். எல்லா சோதனைகளையும் ஒருங்கே அழைத்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு உருவம் தான் நப்சு.
இபிலீசுடைய கஜானா இது.
இந்த நப்சிடம் தான் ஷைத்தான் வந்து ஒதுங்குகிறான், இந்த நப்சை கொண்டுதான் ஷைத்தான் விருப்தி
அடைகிறான்.
அது ஆர்வம் இல்லாததை போன்று உனக்கு காட்டும், ஆனால் அதனிடத்தில் ஆசை இருக்கும். அதாவது துன்யாவில் தனக்கு ஆசை இல்லாத மாதிரி உனக்கு காட்டும், ஆனால் துன்யாவை தான் அது விரும்பும்.
அல்லாஹ்விடத்தில்
நீ பயப்படுற மாதிரி உனக்கு காட்டிக் கொண்டிருக்கும், ஆனால் அல்லாஹுடைய பயம் உனக்கு இல்லாமலாக்கிவிடும்.
தஃப்ரஹ் பிஹுஸ்னி ஸனாயி மன் ஜஹிலஹா பிபாத்திலின் ஃபதஹ்மதுஹு வதுத்னீஹி.
யா அல்லாஹ், இந்த நஃப்ஸு என்ன செய்யும் தெரியுமா? தன்னிடம் உள்ள குறைகளை தவறுகளை அறியாதவர்கள் தன்னை புகழ்வார்கள் அல்லவா, அப்படி புகழ்வது அப்படின்னு சொல்லி இந்த நஃப்ஸு பெருமை அப்படியே மிதப்புல இருக்கும்.
அப்படிப்பட்டவர்களைத்தான் தனக்கு நெருக்கிக் கொள்ளும், அவர்களை இதுவும் புகழும். ஆனால் வயஸ்குலு அலைஹ சிதுக்கு மன் தம்மஹா பிஹக்கின் நுஸ்ஹம் மின்ஹு லஹா ஃபதுபிஹுஹு வதுஸ்ஸிஹி.
யாரு நம் மீது நன்மையை நாடி நீ இப்படி செய்யாத, நீ செய்யறது தப்பு என்று தன்னை திருத்துவார்களோ, தன் செயலை பழிப்பார்களோ, அவர்கள் சொல்லக்கூடிய உண்மை இந்த நப்சுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஆமா, இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் குறகண்ணோட பாக்கிறது தான் என்று அவர்களை வெறுக்கும், அவர்களை தூரமாக்கிவிடும்.
உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
எனது நண்பர்களிலேயே எனக்கு மிக விருப்பமான நண்பர் எனக்கு முன்னால் வந்து நான் செய்கிற குறைகளை சொல்லி காண்பிப்பவர், திருத்தக்கூடியவர். ஆனா இன்றைக்கு நம்முடைய ரொம்ப பெரிய எதிரி, வெறுக்கத்தக்கவர் யார் என்று சொன்னால், எதிரின்னு சொல்றதை விட ரொம்ப நாம் வெறுக்கிறது யாருன்னு சொன்னா, யாரு நம்ம செய்யற தப்ப நமக்கு முன்னாடி நேரா வந்து நீங்க இப்படி செய்றீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா அவரை நாம் வெறுத்து விடுகிறோம். யார் நம்மை புகழ்கிறார்களோ அவர்களை நெருக்கமாக்கிக் கொள்கிறோம். உமர் அவர்களுடைய அந்த பண்போ இதற்கு மாற்றமாக இருந்தது. அடுத்து பாருங்கள், அல்லாஹு அக்பர். அப்ப இதுவரைக்கும் நப்சுடைய எப்படிப்பட்ட தீமைகள் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வந்தாங்க இமாம். புரியுதுங்களா? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் புரிய முயற்சி செய்யறீங்களா? அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பானா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த நப்சு இருக்குதே, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு அழகான வாட்டசாட்டமான ஒரு குதிரை இருக்கிறது. இந்த குதிரைக்கு என்ன ஒரு ஒரு பண்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான்னு சொன்னா, அதை யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னா, அதனுடைய அழகை பார்த்து ரசிக்கிறாங்க, அப்படி தடவி கொடுக்குறாங்கன்னா, அப்படியே அந்த குதிரை வந்து அதுக்கு ஒரு மிடுக்கு வந்துடும், அதுக்கு ஒரு அதுடைய தலையை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்ப உண்மையிலே என்ன, ஒரு குதிரை அழகாக இருப்பதால் மட்டும் அது நமது வேலைக்கு தகுதி உள்ளதாக ஆகிவிடாது. எதிரிகளிடம் அதன் மீது ஏறிக்கொண்டு போர் செய்வதற்கோ அல்லது நம்மை யாராவது தாக்க வரும்போது அதில் ஏறிக்கொண்டு தப்பித்து விடுவதற்கோ நமக்கு முடியாது. எதுவரை அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுக்கப்படாதோ, அதற்கு முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டு அதற்குரிய பாடங்கள் அதற்கு கற்பிக்கப்பட்டு தர்பியத்துல் குயூல் என்று சொல்வார்கள், அந்த தர்பியத்தை அந்த குதிரை அடைந்தால்தான் நாம் அந்த குதிரையின் மீது வாகனிப்பதற்கோ அதை நாம் நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கோ நமக்கு அது உபயோகம் வரும். அப்படித்தான் இந்த நப்ஸ். இந்த நப்சுக்கு அப்படியே நம்ம அந்த நப்சுடைய நன்மைகளை பார்த்தோம் சொன்னா, இதுக்கு அப்படியே நப்சுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். தன்னைத்தானே பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒன்று இந்த நப்சு. ஆனா அதை நினைத்துக் கொண்டு இந்த நப்சு நமக்கு ஆகிரத்திற்கே உதவிவிடும், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே உதவிவிடும், சைத்தானை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வதிலே உதவிவிடும் என்று நினைச்சா அது ஒரு ஏமாற்றமாக போயிடும். எப்படி பழக்கப்படுத்தப்படாத குதிரையின் மீது சவாரி செய்ததை போன்று, கடிவாளமிடப்படாத இருக்கைகள் போடப்பட்டு கட்டப்படாத ஒரு குதிரையின் மீது பயணம் செய்ததை போன்று ஆகிவிடும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நப்சை அதற்கு ஒரு தர்பியத்து செய்ய வேண்டும். இந்த மேற்கூறப்பட்ட இந்த தீமைகள், இன்னும் பல தீமைகள் இருக்கின்றன, இவற்றிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த நப்சுக்கு மிகப்பெரிய ஒரு தர்பியத்து வேண்டும். புரிகிறதா? யார் இந்த குறைகள் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட குறைகள் உடையதுதான் நப்சு என்று அறிவார்களோ அவர்கள்தான் இதற்கு தர்பியத்து செய்ய முன் வருவார்கள். யாரு தன்னை எல்லா விஷயத்திலும் கம்ப்ளீட் நான் செய்யறதுதான் சரி என்ற பெருமையில இருப்பார்களோ அவர்கள் இந்த தர்பியத்திற்கு தயாராக மாட்டார்கள். இப்ப பாருங்க, நீங்க கேட்கலாம், அப்ப நஃப்ஸ் தர்பியத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது குர்ஆன் ஹதீஸ்ல சஹாபாக்களுடைய கூற்றுகளிலே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே கூறுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. மூமின்களே, நீங்கள் உங்கள் நஃப்ஸுகளையும் உங்கள் குடும்பத்தார்களுடைய நஃப்ஸுகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், சூரா அத்-தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் 6வது வசனம், மூமின்களே நீங்கள் உங்கள் நஃப்ஸுகளையும் உங்கள் குடும்பத்தார்களின் நஃப்ஸுகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப யார் ஒருவர் இந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்டதற்கு பிறகும் தனது நஃப்ஸுடைய நோய்களை அறிந்து அதை திருத்துவதற்கு முயற்சி செய்யவில்லையோ அவர் நிச்சயமாக நரகத்திலே தன்னை தள்ளிக் கொள்வார், தனது நஃப்ஸை தள்ளிக் கொள்வார். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் கேட்டதை போன்று நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நஃப்ஸை எப்படி தர்பியத்து செய்வது என்ற அந்த இல்மை தேட வேண்டும், அறிய வேண்டும். அது நமக்கு கிடைக்கும் போது அதன் அடிப்படையிலே நமது நஃப்ஸை நாம் தர்பியத்து செய்தாக வேண்டும். வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லா, தாபிஈன்களில் உள்ளவர்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இவர்களுடைய கூற்றுகளை தனது நூல் ஸஹீஹுல் புகாரியிலே பல இடங்களிலே பதிவு செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், அன்னஃப்ஸு கனுஃபுஸித்தவாப் வல்ஈமானு காயிதுன் வல்அமலு ஸாயிகுன் வன்னஃப்ஸு ஹரூன் ஃபயின் ஃபதர காயிதுஹா ஹரினத் அலா ஸாயிகிஹா وَإِنْ فَتَرَ سَائِقُهَا ضَلَّتْ عَنِ الطَّرِيقِ. இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நஃப்ஸ் இருக்கிறது, அது ஒரு கால்நடையை போல. நஃப்ஸ் எப்படி ஒரு கால்நடையை போல, இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இந்த மாதிரி கால்நடைகளை மேய்க்கும் பொழுது குறைஞ்சபட்ச ரெண்டு பேர் மேய்ப்பாங்க, ஒருத்தர் முன்னாடி இருப்பார் ஒருத்தர் பின்னாடி இருப்பார். அப்ப முன்னாடி உள்ளவர் ஒரு கால்நடையை வைத்துக் கொண்டு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் சரியா அழைத்துக் கொண்டு செல்வார், பின்னாடி உள்ளவர் முன்னாடி உள்ளவர் போற திசையில பின்னாடி கால்நடைகளை ஓட்டிக்கொண்டு செல்வார். பார்த்திருக்கிறீங்களா, கிராமத்தில் இருந்தா பார்த்திருக்கலாம். இப்ப இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்மை நமது நஃப்ஸை முன்னாடி இருந்து அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியதுதான் ஈமான், நமது நஃப்ஸை பின்னால் இருந்து ஓட்டிக்கொண்டு வரக்கூடியது அமல், அமல்கள். இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கணும், முன்னால் இருந்து ஓட்டிக்கொண்டு செல்லக்கூடியது அமல் எது, ஈமான் வந்து முன்னால் இருந்து இழுத்துக் கொண்டு செல்லக்கூடியது, வழிகாட்டி கொண்டு செல்லக்கூடியது. அமல் என்ன, பின்னால் இருந்து ஓட்டிக்கொண்டு வரக்கூடியது. அப்ப ஒரு நஃப்ஸுக்கு இந்த ஈமானும் அமலும் சரியாக இருந்தா நஃப்ஸு சரியா போய்கிட்டே இருக்கும். ஈமான்ல பலவீனம் ஏற்பட்டு விட்டால் புரியுதுங்களா, அப்ப இந்த நஃப்ஸ் என்ன செய்யும், முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சோம். அதே போல பின்னாடிலிருந்து ஓட்டக்கூடிய அந்த பின்னாடி வழிகாட்டி இருக்காரு பாருங்க, அவர் கரெக்டா அரவணைச்சு ஓட்டலன்னு சொன்னா இது வேற ரூட்ல போயிடும். எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க, ஈமான் அமல், எதை நம்பிக்கை கொண்டாயோ அதன்படி அமல் செய், எதை நீ அமல் செய்கிறாயோ நல்ல அமல்கள் அதன் மீது நம்பிக்கையோடு அமல் செய். ஈமான் இருக்கிறது அமல் இல்லை என்றால் வீண், அமல் இருக்கிறது முழுமையான ஈமான் இஹ்திசாப் இஹ்லாஸ் இல்லை என்றாலும் வீண். அப்ப அழகான உதாரணம் சொன்னார்கள் இமாம் வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹிமஹுல்லாஹ். ஒரு நஃப்ஸு எப்படி என்றால் கால்நடைகளை போல, கால்நடைகளை முன்னால் இருந்து இழுத்துச் செல்பவர் ஒருவர் இருக்க வேண்டும், பின்னால் இருந்து ஓட்டிச் செல்பவர் ஒருவர் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த கால்நடைகள் பாதுகாப்பாக சரியான இடத்திற்கு சென்று சேரும். அது போன்றுதான் இந்த நஃப்ஸு. இதற்கு ஈமான் என்ற முன்னால் இருந்து இழுத்துச் செல்லக்கூடிய ஒருவர் வழிகாட்டி வேண்டும், பின்னால் இருந்து ஓட்டிச் செல்லக்கூடிய அமல் என்ற அந்த ஓட்டி வேண்டும். அப்போதுதான் இந்த நஃப்ஸானது பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சென்று பார்ப்போம். நீங்கள் குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை பார்த்திருப்பீர்கள், அதாவது அதனுடைய வசனங்கள் சுருக்கமாக இருந்தாலும் முக்கியமான அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயம் அது. 31வது அத்தியாயம் என்ன அத்தியாயம் யாருக்காவது மனசுல வருதா? நம்பர் சொன்ன உடனே எங்க சூரா பேரே தெரியாது ரொம்ப பேருக்கு. ரொம்ப பேருக்கு வந்து ஒரு சூரா பேரை சொன்னா எந்த பாகத்தில் இருக்குன்னு தேடி இருக்க தெரியாது. ஆனா கிறிஸ்துவர்களை பாருங்க, அதுக்குன்னு தனியா பயிற்சி கொடுக்குறான். கிறிஸ்துவர்கள் 5, 10, 15 பையன் பைபிள்ல இந்த சாப்டர் எங்க இருக்குன்னு சொன்னா கரெக்டா தந்து காட்டிடுறான். முஸ்லீம்கள் ஒரு மஜ்லிஸ்ல சூரா அன்னாம் எங்க இருக்குன்னு கேட்டா அன்னாம் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அன்னாம்ல அல்லாஹ் சொல்லிருக்கான்னு சொன்னா அன்னாம்ல அது எங்க சொல்லிருக்க, அது என்ன குர்ஆன் அது? புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அளவுக்கு பலவீனம் குர்ஆனோடு முஸ்லீம்களுடைய தொடர்பு. சூரா லுக்மான் சொல்லுங்க. லுக்மான் பல அறிஞர்களுடைய கருத்துப்படி இவர்கள் ஒரு நபியாக இல்லை என்றாலும் மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்தவர்கள். அவர்களுடைய பெயரிலே அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான் என்றால், அதுவும் இந்த ஞானி எப்படி என்றால் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ பெரிய குரைஷி நபிமார்கள் பரம்பரையில பிறந்தவர் கிடையாது. ஒரு ஹபஷி நீக்ரோ அந்த வம்சத்தைச் சேர்ந்த ஒரு நீக்ரோ. இவர் கருப்பு முகமெல்லாம் பார்த்தா ஒரு விகாரமா, உதடெல்லாம் பார்த்தா பெருசா, யார் பக்கத்துல மக்கள் உட்கார்றதுக்கு இப்படி ஒரு பயப்படுவாங்களோ அல்லது ஒரு ஒரு இதா நினைப்பாங்களோ, அப்படிப்பட்டவர் தான் இந்த லுக்மான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் ஒரு மேல் வைத்திருந்த அன்பு அதான் சொன்னேன் உங்களுக்கு அளவுகோல். மனிதர்களுடைய அளவுகோல் ஒன்று, மனிதர்கள் சிலர் பக்கம் உட்காருவதையே கேவலமாக பார்ப்பார்கள், ஆனால் அவரோ அல்லாவிற்கு அல்லாஹுடைய ரசூலுடைய சபைக்கு மிக நெருக்கமாக இருப்பார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க, ஒருத்தர் போறாரு, சஹாபாக்களை சொன்னாங்க நீங்க அவரை பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ஓகே திரும்பி பார்த்து இவரை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க. யார் ரசூலுல்லா? இவரா? இவர் சமுதாயத்துல இவ்வளவு பெரியவர், இவர் பெண் கேட்டா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க, இவர் யாருக்காவது சிபாரிசு சென்றா அந்த சிபாரிசை ஏற்றுக்கொள்வாங்க, சபையில வந்தா இவரை முன்னாடி உட்கார வைப்பாங்க. அப்படியா? சரி ஓகே. அடுத்து இன்னொரு போறாரு, இவரை பத்தி உங்க கருத்து என்னன்னு அவரை காட்டி கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லா? இவரை யாருக்கு தெரியும்? இவர் பெண் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள், இவர் சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர் சபையிலே வந்தால் அவரை பொருட்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு சொன்னப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமி நிரம்ப முந்தி சென்றவரை போன்று நிரம்பி இருப்பது. பூமி ஃபுல்லா முன்னாடி போனாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஆனால் இவர் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அனைவரையும் விட சிறந்தவர். இந்த ஒரு ஆளு யாரை பார்த்து நீங்க மதிக்கலையே, அவர் பெண் கேட்டா கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, அவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்கள், அவர் சபைக்கு வந்தால் அவரை பொருட்படுத்த மாட்டோம் என்று சொன்னீர்களோ, அவர் முந்தி உள்ளவர், உலகமெல்லாம் முந்தி உள்ளவரை போன்று நிரம்பி இருந்தாலும் அவர்களை விட இவர்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர். இது அல்லாஹ் ரசூலுடைய அளவுகோல். சரி, இப்ப இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பல உபதேசங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில உபதேசங்கள் அறிஞர்கள் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டு வருவதை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் பாருங்கள். யா புனைய, லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை சொன்னார், லா தன்ஃபியு பில் ஈமானி இல்லா பில் அக்ல், ஈமானை கொண்டு நீ பயன்பெற முடியாது, அதோடு இந்த அக்கலை நீ சேர்த்தாலே தவிர. அக்கல், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அக்கல், அறிவு, சிந்திப்பது, யோசித்து முடிவெடுப்பது, எது நன்மை தீமை என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய அந்த அக்கல் என்ற அந்த அறிவை திறமையை நீ பயன்படுத்தாமல் ஈமானை கொண்டு நீ பயன்பெற முடியாது. வெறும் நம்பினால் மட்டும் போதாது, அந்த நம்பிக்கையை சரிபடுத்தக்கூடியதாக அக்கல் இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையை செயல்படுத்தக்கூடியதாக அக்கல் இருக்க வேண்டும். ரொம்ப ஊமியங்களுக்கு என்ன நரகம்னு தெரியாமையே இருக்குது, ஆகிறது தெரியாமையாக இருக்கிறது. ஏன்? தெரிந்தும் அவர்கள் பாவ நம்பிக்கை கொண்டிருந்தும் பாவத்தின் பக்கம் செல்கிறார்களே, அக்கலை அவர்கள் பயன்படுத்துவது கிடையாது. ஆகவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லும் போது இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிஉலின்னுஹா, இன்ன ஃபீ தாலிக லாயாத்தில் லிஉலில் அல்பா, அறிவுடையவர்களுக்கு அக்கலுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபைனல் ஈமான காயிதுன், ஈமான் முன்னால் இருந்து அழைத்து செல்லக்கூடியது, வல் அமல சாயிக்குன், அமல் பின்னால் இருந்து ஓட்டி வரக்கூடியது, வன் நஃப்ஸு ஹரூன், நப்ஸ் என்பது கட்டுப்படாத ஒரு வாகனத்தை போல, கட்டுப்படாத ஒரு கால்நடையை போல, ஒரு மிருகத்தை போல. பின்னால் உள்ளவர் ஓட்டி வருவதிலே சோர்வடைந்து விட்டால் வல்லத் அனி தரீர். லுக்மானுல் ஹக்கீம் ரஹிமஹுல்லா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு அறிவுரை செய்ததை ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். ஈமானை கொண்டு நீ பயன்பெற முடியாது அக்கலை அறிவை பயன்படுத்தாமல். ஈமான் என்பது முன்னால் இருந்து அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி, அமல் பின்னால் இருந்து ஓட்டி வரக்கூடிய ஒரு ஓட்டியது. நஃப்ஸு அடங்காத ஒரு கால்நடை. அப்ப முன்னால் உள்ளவர் களைத்து விட்டால், மன்னிக்கணும், பின்னால் இருந்து அதை ஓட்டிச் செல்பவர் களைத்து விட்டால் அது பாதையிலிருந்து வழி தடுமாறி சென்றுவிடும். முன்னால் ஓட்டிச் செல்பவர் முன்னால் இருந்து அதை அழைத்துக் கொண்டு செல்கிறார் அல்லவா, அவர் அதிலே ஏதாவது சோம்பேறித்தனமோ அலட்சியமோ செய்துவிட்டால் அது அதனுடைய பாதையிலே செல்லாமல் வம்பு பிடிக்க ஆரம்பித்துவிடும். அப்ப ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஈமானும் அக்கலும் மிக அவசியமான ஒன்று. எது எது விஷயத்திலே? எதுக்கு? நப்ஸை சரியாக ஓட்டிச் செல்வதிலே. நம்முடைய பாடத்தினுடைய கடைசி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நப்சுடைய நோய்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அறிஞர்கள் சொன்னதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். இப்ப இந்த நப்ஸை நம்ம தர்பியத்து பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஈமானும் அக்கலும் நமக்கு தேவை. சொல்லுங்க பாக்கலாம். நப்ஸை தர்பியத்து செய்யறதா இருந்தா, நப்ஸை பரிசுத்தப்படுத்துவதாக இருந்தால் நமக்கு என்ன தேவை? அக்கலும். அரபிலே சொல்லுங்க, ஈமானும் அக்கலும். ஈமான் என்றால் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை அப்படியே நம்புறது. அக்கல் என்றால் அந்த நம்புன விஷயங்களின்படி நமது நப்ஸை அமல் செய்ய தூண்டக்கூடியது. அதுக்கு செஞ்சா உனக்கு என்ன நன்மைன்னு அந்த அக்கல் சொல்லிக் கொடுக்கும். இதை விட்டா உனக்கு என்ன தீமை, மீறினா என்ன தண்டனைங்கிறது இந்த அக்கல் போதிக்கும். அக்கல் என்பது ஒரு முஅல்லிம், ஒரு ஆசிரியர். அக்கல் என்பதற்கு அரபில ஏன் தெரியுமா அக்கல் பேர் வச்சாங்க? அக்கல யாக்கிலு என்றால் கட்டி போடுவதுன்னு அர்த்தம். இந்த அக்கல் அறிவுக்கு ஏன் கட்டி போடக்கூடிய ஒன்று என்று பெயர் வைத்தார்கள் என்றால், இது மனிதனை அவனை கெடுக்கக்கூடிய, அவனை கேவலப்படுத்தக்கூடிய, அவனுக்கு தீமை தரக்கூடிய அனைத்தையும் விட்டு பாதுகாத்து, எப்படி ஒரு மிருகத்தை பாதுகாப்பாக கட்டி போட்டு வைக்கிறார்களோ ஒரு கயிற்றிலே, அது போன்று இந்த அக்கலானது மனிதனை இந்த தீமைகளிலிருந்து கட்டி போட்டு வைக்கிறது. எனவே தான் அரபியிலே அக்கலுக்கு, அறிவுக்கு அக்கல் என்று பெயர் வைத்தார்கள். அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், இந்த இரண்டும் ஒன்று சேர வேண்டும். ஈமானும் அக்கலும் அப்படி ஒன்று சேர்ந்தால்தான் இந்த நஃப்ஸானது விருப்பத்திலும் சரி வெறுப்பிலும் சரி அது சரியாக செல்லும். மனிதனுக்கு இரண்டு நிலைமைகள் இருக்கும், ஒன்று விருப்பமான நிலை, ஒன்று இன்னொன்று வெறுப்பான நிலை. இப்ப சில பேருடைய நஃப்ஸ் என்ன செய்யும்? அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கும் போது, நல்ல சந்தோஷமா வச்சிருக்கும் பொழுது எல்லாம் சரியா செய்வார், தொழுக இபாதத்தில் செஞ்சு கொண்டிருப்பாரு. அல்லாஹ் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துட்டா, என்ன அல்லாஹ் நான் ஒழுங்கா தானே இருந்தேன், எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்தானே, அல்லாஹ் விட்டு போயிடுவாரு. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன? கஷ்டத்துல வறுமையில சிரமத்துல இருக்கும் போது ஒழுங்கா தொழுது வணங்கி இபாதத்தோட இருப்பாங்க, அல்லாஹ் கொஞ்சம் செல்வத்தை கொடுத்த உடனே அதோட பள்ளிய மறந்துடுவாங்க, அதோட குரானை மறந்துடுவாங்க, அப்புறம் டிவி சினிமா ஆடம்பரம் சுத்துறது பாடுறது ஆடுறது இந்த மாதிரி அநியாயங்கள் அப்படியே போயிடுவாங்க. இருக்காங்களா இல்லையா ரெண்டு மாதிரி மக்கள்? ஒரு மக்கள் செல்வத்தில் அல்லாவை ஏற்றுக்கொள்ள தயார், வறுமையில ஏற்றுக்கொள்ள தயார் இல்ல. இன்னொரு மக்கள் வறுமையில அல்லாவை ஏற்றுக்கொள்ள தயார், செல்வத்தில் அல்லாவை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அப்ப செல்வத்திலும் சரி வறுமையிலும் சரி, இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, விருப்பத்திலும் சரி வெறுப்பிலும் சரி, நப்சு சரியா போண்டும் போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? ஈமானும் அக்கலும் தேவை. இப்ப பாருங்க, இந்த மனிதனுக்கு மார்க்க விஷயத்திலே ஏதாவது ஒன்று கொஞ்சம் சிரமமா, கொஞ்சம் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தா அது அப்படியே சைலண்டா விட்டுருவார். சில பேருக்கு புர்கா போடுறது பிடிக்காது, அப்படியே அப்படியே விட்டுருவாங்க. சில பேருக்கு தாடி வைக்கிறது பிடிக்காது, அப்படியே சைலண்டா விட்டுருவாங்க. சில பேருக்கு தர்மம் செய்யறது பிடிக்காது, அப்படியே சைலண்டா ஒதுக்கி கொள்வாங்க. இந்த மாதிரி நப்ஸ் இருக்கிறது, எது அதுக்கு பிடிக்கலையோ அதை விட்டு கொண்டே செல்லும். அப்ப பிடிக்காததையெல்லாம் நப்ஸ் விட ஆரம்பிக்கும் போது மனிதன் அதன் பக்கமே செல்வானேனால் கடைசியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எதுவும் இவரிடம் மிஞ்சாது. புரியுதா? நமக்கு பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொல்லி விட்டுக்கிட்டே வந்தா கடைசியில அல்லாஹ்வுடைய தீன்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா நஃப்ஸுக்கு அல்லாஹ்வுடைய தீன்ல தாழ்ச்சல எதுவுமே பிடிக்கிறது கிடையாது. அது ரொம்ப தான் சோண்டித்தனமா இருக்கிறது தான் இந்த நஃப்ஸு விரும்பி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்ப நீங்க என்னென்ன செய்யணும், நஃப்ஸ தர்பியத்து செய்யறதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு சொல்றாங்க லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம். எனவே இருக்கிற கொஞ்ச ஈமானை வைத்துக் கொண்டு திருப்தி அடையாதே. فلا تقنع لنفسك بقليل من الايمان فلا تقنع لنفسك بقليل من الايمان நம்ம ஏதோ நம்மள்ட்ட இது இருக்கு போதும் என்று நஃப்ஸுக்கு நீ திருப்தியை ஏற்படுத்தாதே. ولا تقنع لها بضعيف من العمل அற்பமான பலவீனமான அமலை வைத்து நஃப்ஸுக்கு திருப்தி கொடுக்காதே. இது பத்தாது உனக்கு ஈமான், இந்த அமல் உனக்கு பத்தாது, இன்னும் முன்னேறு, இன்னும் செய்ய, இன்னும் நம்பிக்கை வை, இன்னும் உறுதியாயிரு என்று அதை நீ வேகமாக ஓட்டிக்கொண்டே இரு. ولا ترخص لها في قليل من معصية الله அல்லாஹ்வுடைய பாவம் அது ரொம்ப சின்ன பாவமாக இருந்தாலும் சரி அதுக்கு சலுகை காட்டாதே. எப்படி? பரவாயில்ல, இது ஒரு சின்ன மிஸ்டேக் தானே. இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு மக்ரூஹ் தானங்க, ஹராம் இல்லையே. இப்படி என்ன செய்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரு பெரிய தவறு இல்லையில, இது சின்ன பாவம் தானே, குணா அதாவது சரீரா குணா சரீரா பாவம் தானே என்பதாக சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு சலுகை டீல் விட்டுக்கிட்டே போனா கடைசியில கையை விட்டு நழுகி விடும். எடுத்து கீழே வச்சிருக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு சகோதரிகளை கேக்குறீங்களா? என்ன சொன்னாங்க முதல் விஷயம், என்ன சொன்னாங்க நஃப்ஸுக்கு கொஞ்சமான ஈமானை வைத்து திருப்தி அடையாதீங்க, அதே போல பலவீனமான அமலை வைத்து திருப்தி அடையாதீங்க, அதே போல பாவம் சின்ன பாவமாக இருந்தாலும் அதுல அதாவது கொஞ்ச ஈமானை கொண்டு திருப்தி அடையாதீங்க, பலவீனமான அமலை கொண்டு திருப்தி அடையாதீங்க, பாவம் சின்னதாக இருந்தாலும் அதுல நீங்கள் சலுகை காட்டாதீர்கள். அதே போல ஒரு ஹராமை ஹலாலாக்கும் விஷயத்திலே அந்த நஃப்ஸுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள். நல்லா தெரியும் ஒரு விஷயம் ஹராம் நல்லா தடுத்துக்கிறான், பரவாயில்ல நாளைக்கு ஒரு நாள் செஞ்சுப்போம், நாளைக்கு ஒரு நாள் போய்ப்போம், நாளைக்கு ஒரு நாள் பார்த்துப்போம், நாளையோட முடிச்சுப்போம் என்று நஃப்ஸுக்கு வாக்கு கொடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? இந்த நஃப்ஸுக்கு நீங்க ஆசை ஊட்ட ஊட்ட அது ஆசை கொள்ளத்தான் செய்யும். அந்த நஃப்ஸை நீங்கள் நிராசையாக்கி விட்டால் உனக்கு கிடையாது, நான் செய்ய மாட்டேன், இதை உன்னை நாங்க கூட்டிட்டு போக மாட்டேன், உனக்கு நான் இதை காட்ட மாட்டேன், நான் இதை பார்க்க மாட்டேன் என்று நீங்கள் நஃப்ஸை நிராசையாக்கி விட்டால் அதுவும் நிராசையாகி சைலண்ட் ஆகிவிடும். அதற்கு நீ எதிலே திருப்தியை ஏற்பட்டோ அதில் தான் அது திருப்தி கொள்ளும். கடிவாளத்தை அதன் பக்கமே நீ விட்டுவிட்டால் அது ஏறி குதிக்க ஆரம்பித்து விடும். அதை நீ கண்டிக்க ஆரம்பித்து விட்டால் அது திருந்திக் கொள்ளும். ஒரு நன்மை ஒரு இரையற்றமான விஷயத்தை நீ இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று நீ ஒரு முடிவாக அதற்கு கட்டளையிட்டு விட்டால் அது உனக்கு கட்டுப்பட்டு விடும். நீ விரும்புனா செய்து கொள், விரும்புனா விட்டுடு, விரும்புனா போது, விரும்புனா எந்திரிச்சு தொடு, விரும்புனா நீ போய் தர்ம விடு, விரும்புனா நீ நல்லது செய் என்று அதன் பக்கமே நீங்கள் உங்களை ஒப்படைத்து விட்டால் அது உங்களுக்கு கெடுதான் செய்யும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அதை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நீங்கள் நிறுத்திவிட்டால் அது திருந்திவிடும். ஒய்தா தரத்தல் அம்ரா இலைஹா பத்தது, நீயே பார்த்துக்க, எப்ப தொழுகணும்னு விரும்புறியோ அப்ப தொழுகலாம், எப்ப நோன்பு வைக்கணும்னு விரும்புறியோ அப்ப நோன்பு வைக்கலாம் என்று நீ கட்டளையை அதன் பக்கமே விட்டுவிட்டால் எனக்குன்னு மனசுல ஒரு நாள் படுங்க புர்கா போடணும் அப்ப நான் போட்டுப்பங்க, எனக்குன்னு மனசுல ஒரு நாள் ஒரு தாடி வைக்கணும்னா அப்ப தாடி வச்சுப்பேன், எனக்குன்னு மனசுல ஒரு நாள் படும் நான் அப்ப ஹஜ்ஜுக்கு போவேன், போகவே முடியாது. அது வரைக்கும் உயிராக இருப்பாய் என்று யார் கேரண்டி கொடுக்க முடியும்? فاحذر نفسك واتهم على ديني எப்போது உன் நப்சு விஷயத்துல உஷாராவே இரு, அது உனக்கு நல்லது சொல்ற மாதிரி தெரியும், பயந்து கொள். உனது மார்க்க விஷயத்திலே அதை எப்போதும் சந்தேகத்தோடு பார். வன்ஸில்ஹா மன்ஸிலத மன் லா ஹாஜத லஹு ஃபீஹா வலா புத்த மின்ஹா. நப்சு நமக்கு தேவைதான், ஆனாலும் அதுக்கிட்ட நீ உனக்கு அதன் பக்கம் தேவையே இல்லாத மாதிரி காட்டிக்க. எப்படி நப்சு நமக்கு தேவை, ஆனா தேவையே இல்லாத மாதிரி நீ காட்டிக்கொள். ஏனென்று சொன்னால் அதனுடைய பாவ விஷயத்திலே நமக்கு உண்மையில் அதன் பக்கம் தேவையில்லைதான். எனவே எப்போதும் அது எது சொன்னாலும் சரி, நான் கொஞ்சம் யோசிச்சுதான் செய்வேன், நீ சொல்றத உடனே செஞ்சிட மாட்டேன். நப்சு சொல்லுது, ஒரு கை பார்த்துருவோமே செஞ்சிருவோமே, நம்ம மட்டும் என்ன சும்மாவா, அவங்க நம்ம மட்டும் என்ன இழிச்சவாயினா, நம்ம மட்டும் விவரம் இல்லையா, நம்மள அப்படி முட்டாளாக்கிட்டாங்களா அவங்க, நம்மள என்ன இப்படி நினைச்சுக்கிட்டாங்களா, இழிச்சவாயினா நம்மளும் ஒரு கை பார்த்துருவோமே, நீ என்ன சும்மாவா நீனு, அப்படி இப்படின்னு நப்சு ரொம்ப ஆட்டகாட்டம். அப்படியா இப்படி தூண்டியா நீனு, இது இது பெசாம இரு, எனக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும் சொல்லி அப்படியே அதை அடைக்கணும். அதை கண்டிக்காம அதை நீ அதட்டாம இருக்காத, உனக்கு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டுரும். அது விஷயத்துல நீ ரொம்ப சேஃப்டியா இருக்குன்னு நினைக்கிறாத, மிகச்சிருவோம் மேல ஏறிடும். யார் தன்னை அடக்கிக் கொள்கிறானோ அவன் தனக்கும் நன்மை அளிப்பான், பிறருக்கும் நன்மை அளிப்பான். ومن غلبت نفسه فانفس الناس احرى ان تغلبه. உனது நப்சே உன்னை கெடுத்து விட்டால் மற்றவர்களுடைய நப்சு உன்னை சீக்கிரமா கெடுத்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானா, எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உனது நப்சு உன்னை கெடுத்து விடுகிறது என்றால் பிறருடைய நப்சு உன்னை சீக்கிரமாக கெடுத்து விடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் செய்யலங்க என் நண்பதாங்க கூட்டிட்டு போனா, நான் சொல்லல அந்த தோழி பேச்ச கேட்டுதான் நாங்க போனேன்பாங்க. நீ முதல்ல உனக்கு கட்டுப்படாம இருந்த, அதனால மற்றவங்களுக்கு ஈஸியா நீனு வலையில விழுந்துட்டேன். பிறரை பிறருடைய நப்சுக்கு முன்னால் இவன் எப்படி பலவீனமாக அவள் இருக்க முடியும், தனது நப்சுக்கு முன்னாலேயே இவன் பலவீனப்பட்டு விட்டானே. புரியல, நம்ம நப்சை கட்டுப்படுத்துறதுலயே நம்ம பலவீனப்பட்டு விட்டோம் போது பிறருடைய நப்சுக்கு முன்னால் கண்டிப்பா பலவீனப்பட்டு விடுவான். தன்னைத்தானே வழிகெடுத்துக் கொண்டவனை பார்த்து ஒருவர் நேர்வழிப்பட முடியுமா? இப்ப ஒருவர் வழிகேட்டில் போயிட்டாரு, அவரை பார்த்து மக்கள் நேர்வழிப்பட முடியுமா? முடியாது. தன்னையே மறந்தவர், அவரிடத்திலே என்ன நன்மையை நீங்கள் ஆதரவு வைக்க போகிறீர்கள், அவர் உங்களுக்கு செய்வார் என்று. யா புனய சத்திஃபா பில் ஹிக்மதி வஸ்தஇன் பிமா ஃபீஹா சொல்கிறார்கள் ருக்மான். மகனே, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு வர உபதேசங்கள். மகனே, இந்த நப்சை ஹிக்மத் என்ற ஞானத்தை கொண்டு இதற்கு அறிவூட்டு, இதை புடம்போட்டு எடு, இதை சரிபடுத்து, ஹிக்மத் என்ற ஞானத்தை கொண்டு இதை ஒழுங்குபடுத்து சீர்படுத்து. வஸ்தஇன் பிமா ஃபீஹா, ஹிக்மத்தான விஷயங்களை கொண்டு இந்த நப்சுடைய விஷயத்திலே நீ உதவி தேடு, ஹிக்மத்தை கொண்டு அக்களை கொண்டு உதவி தேடு. நீயும் ஒருவனாக ஆகிவிடு. யார் தெரியுமா ஞானம் உள்ளவர்? இதில்லு நப்சஹு பில் மக்கார், தனது நப்சை எப்போதும் இழிவாகவே வைத்திருப்பார், அதுக்கு எந்த மதிப்புமே கொடுக்க மாட்டார். அது விரும்பாததை எல்லாம் செய்து நீ இப்படித்தான் இருக்கணும், எனக்கு அடங்கிதான் இருக்கணும் என்று அதை அடக்கி வைத்திருப்பார். ஹத்தா தக்தரிஃப பில் ஹக்கி, இப்படி செய்து 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 அந்த புடம் போட்டு எடுத்துக்கொண்டே இருக்கும்போது எப்படி இந்த தங்கத்தை போட்டு உருக்கி அடிச்சு உருக்கி அடிச்சு செதுக்கிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில ஒரு நேரம் வரும், அது ஒரு ஜுவல்லரியா மாறி அது ஒரு ஷோக்கு வரும், அது ஒரு அழகான பெண்ணுடைய கழுத்தை அலங்கரிக்கும். அந்த மாதிரிதான் இந்த நப்சை அடக்கி அடக்கி புடம் போட்டு எடுத்து அதை சரி பண்ணி சரி பண்ணி கடைசியில் அந்த நப்சு ஆகப்பட்டது. அல்ஹம்துலில்லா, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்திய பாதையிலே வரும். யா ஐயத்துஹன் நப்சுல் முத்மைன்னா என்ற தரஜாவை அடையும். வஇன்னல் அஹ்மக், முட்டால் இருக்கிறானே, யுகையிரு நப்சஹு ஃபில் அஹ்லாக் ஃபமா அஹப்பத் மின்ஹா அஹப்ப உமா கரிஹத் மின்ஹா கரிஹ. இந்த முட்டாள் மடையன், நம்ம யாரும் மடையங்கிறோம், முட்டாளுங்கிறோம், பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டவங்கள முட்டாள் மடையங்கிறோம், சரியா பாஸ் ஆகாதவன முட்டாள் மடையங்கிறோம், யாருக்கு சம்பாதிக்க தெரியலையோ அவங்கள முட்டாள் மடையன்னு சொல்றோம். ஆனா லுக்மான் ஹக்கீம் சொல்றாங்க, முட்டாள் மடையன் யார் என்று சொன்னால், நப்சுக்கு பின்னாடி செல்கிறார். நப்சுக்கு எந்த குணம் பிடிக்குதோ அந்த குணம் இவனுக்கு பிடிக்கிறது, நப்சுக்கு எந்த குணம் பிடிக்கவில்லையோ அந்த குணம் இவனுக்கும் பிடிக்கவில்லை. புரிகிறதா? சொல்கிறார்கள் இமாம் ஆஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு புரிய வரும். யார் ஒருவர் தனது நப்சை சீர்படுத்துவதிலே தனக்கே ஒரு மருத்துவராக ஆகவில்லையோ அவர் எப்படி பிறருக்கு மருத்துவராக ஆக முடியும்? யார் முறையாக தனது நப்சை ஒழுக்கத்திற்கு சீர்திருத்தத்திற்கு கொண்டு வரவில்லையோ அவர் எப்படி பிறரை சீர்திருத்தப்படுத்த முடியும், பிறருக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க முடியும்? அறிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவர் தன் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய ஹக்குகளை அறியவில்லையோ, தன் விஷயத்திலே அல்லாஹ் விரும்பியதின்படி நடக்கவில்லையோ, அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ளவில்லையோ, கவனமா கேளுங்க, யார் தன் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஹக்கை தெரிந்து கொள்ளவில்லையோ, அல்லாஹ் விரும்பியதின்படி தன்னை அவர் வழி நடத்தவில்லையோ, அல்லாஹ் தடுத்ததிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ, அவர் எப்படி தனது மனைவியை சீர்திருத்துவார், அவர் எப்படி தனது பிள்ளைகளை சீர்திருத்துவார்? இந்த ஒரு கணவன் தனது மனைவியை திருத்துவதிலே, அல்லது மனைவி கணவனை திருத்துவதிலே, அல்லது பெற்றோர் பிள்ளைகளை திருத்துவதிலே தோல்வி அடைகிறார்களே என்றால், முதலிலே அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் தங்கள் நப்சுடைய விஷயத்திலே. அப்படி என்றால் பிறகு எப்படி அவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களை அவர்கள் திருத்த முடியும்? சொல்கிறார்கள், தனது நப்சை ஒழுக்கமாக வைத்திருப்பதிலே, இல்மை கொண்டு அதற்கு பயிற்சி கொடுத்து அதை திருத்துவதிலே சோர்வடைந்தவனை விட ஒரு கெட்ட முடிவுடையவன் யார் இருக்க முடியும்? யார் தனது நப்சை ஒழுக்கத்தை கொண்டும் சீர்திருத்தத்தை கொண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சீர்திருத்தினார்களோ அவர்களை விட அழகிய முடிவுடையவர் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை அறிந்து கொண்டு, அல்லாஹ் தடுத்த தடைகளை அறிந்து கொண்டு தனது நப்சுக்கு மாறு செய்வதிலே யார் உறுதியாக இருந்தார்களோ அவர்களை விட அழகிய முடிவுடையவர்கள் யார் இருக்க முடியும்? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை கூறி நிறைவு செய்கிறோம். உமர் அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு ரலியல்லாஹு அன்ஹு, உங்கள் நப்சிடத்திலே நீங்கள் கேள்வி கேளுங்கள், ஏன் செய்தாய், ஏன் செய்யவில்லை, ஏன் பார்த்தாய், ஏன் படிக்கவில்லை, ஏன் என்று உங்கள் நப்சிடத்திலே நீங்கள் கேள்வி கேளுங்கள், கப்ல அன் துஹாசபு, நீங்கள் கேட்கப்படுவதற்கு முன்னால், வஸினு அன்ஃபுஸக்கும், உங்களது நப்சை நீங்களே நிறுத்தி பாருங்கள், நீ எதற்கு தயார், நீங்கள் நிற்கப்படுவதற்கு முன்னால், இது உங்களுக்கு நாளை மறுமையிலே ஹிசாபிலே மிக இலகுவாக முடிந்துவிடும். மறுமையிலே நீங்கள் உங்களது நப்சிடம் விசாரிக்கப்படுவதிலிருந்து மறுமையிலே வந்து ஏன் செய்த, ஏன் செய்யலை, இப்படி பண்ணிட்டியே, அப்படி செஞ்சிட்டியே, அதை செய்யலையே என்று நீங்கள் மறுமையிலே வந்து ஹிசாபு செய்வதை விட துன்யாவிலே ஹிசாபு செய்து கொள்ளுங்கள், அது நல்லது. அக்பர், நாளை மறுமையிலே அல்லாஹுவிற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுகிற அந்த நாளுக்காக வேண்டி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அழகாகிக் கொள்ளுங்கள். அந்த மறுமை நாளிலே எந்த ஒரு விஷயமும் அல்லாஹுவிற்கு முன்னால் மறைந்து விடாது. ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த நப்சு என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதை பற்றி உள்ள பிரச்சனை ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, அத்தனை மூமினான உலமாக்கள், சஹாபாக்கள், தாபியங்கள் பேசுகிறார்கள் என்றால் இது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது முன்னால் நாம் படித்ததை போன்று இதன் பக்கமே நாம் முற்றிலுமாக திரும்பிவிட்டால், அதாவது இது இதனுடைய பேச்சையே நாம் கேட்க ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வுடைய தீனில் எந்த ஒன்றையும் இது நம்மை பின்பற்ற விடாது. ஆகவே இந்த நப்சை அதனுடைய தீய குணங்களிலிருந்து, அதனுடைய தீய விஷயங்களிலிருந்து தடுப்பதற்காக, திருத்துவதற்காக ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப இமாம் அவர்கள் அதுக்கு பின்னாடி லுக்மான் ஹக்கீம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய நிறைய விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த நப்சு எப்படியெல்லாம் தீமைகளை தூண்டும், என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்மை கொண்டு போய் சைத்தானுடைய வலையிலே சிக்க வைக்கும் என்று. அப்ப கண்டிப்பா இங்க படிக்கப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்திலே நம்மில் ஒருவர் சிக்கி இருக்கலாம். அந்த தனது நோயை அறிந்து அதற்கு ஏற்ற போல் நாம் என்ன சிகிச்சை செய்ய வேண்டும், அந்த சிகிச்சையை லுக்மான் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய அறிவுரையில நம்ம பார்த்துக் கொண்டே வந்தோம். ஈமானை பயன்படுத்துவது, அமலை பயன்படுத்துவது, அமலுடைய விஷயத்திலே ஆர்வம் காட்டுவது, அந்த நப்ஸை அடக்கி வைக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பயிற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதற்கென ஒரு நேரத்தை ஒதுக்கி அதன் பக்கம் கவனம் செலுத்தி நாம் முயற்சி செய்வோமேயானால் நிச்சயமாக ஒரு நம்பிக்கை கொண்ட அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்த ஒரு ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா ஆகும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோமாக. மேலும் இது குறித்த விஷயங்களை அதிகம் அதிகம் தெரிந்து கொண்டு அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இல்லை, கடைசியில் நம்ம முடிக்கும் போது உங்களுக்கு சொன்னோம், ஆரம்ப கட்டமெல்லாம் தீயதையும் கெட்டதையும் சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் தூண்டக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா இதுக்கு தர்பியா கொடுத்து 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 பயிற்சி கொடுத்து மாஷா அல்லாஹ் ஒரு அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்து விட்டது என்றால் அதுக்கப்புறம் நல்லதை சொல்ல ஆரம்பிச்சிடும். இதுதான் அல்லாஹ் கடைசியில சொல்றான், இதை நம்ம மவுத்து வரைக்கும் நம்ம அடைஞ்சிட்டோம், நம்ம பெருமை கொண்ட முடியாது. ஏன்னா இந்த வசனம் எப்ப வருது, மவுத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்ப அது வரைக்கும் போராட்டம் நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். நம்ம கடைசியில சொல்லும் போது உங்களுக்கு சொன்னோம், நீங்க அதோட போராடிக்கிட்டே வரணும். அது சொல்ற விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாராயிருங்கன்னு கடைசியில சொன்னோம். அது சந்தேகமா பாருங்க, உடனே அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று நம்ம சொன்னோம். அது எதுக்குன்னு சொன்னா, அதாவது ஆரம்ப கட்ட அது தீமையைத்தான் சொல்லும், பாவத்தை தான் சொல்லும். ஆனாலும் ஒரு பயிற்சிக்கு வரும்பொழுது வரும்பொழுது அடுத்து அது கொஞ்சம் நேரான வழியில வரும். அப்படி நேரான வழியில வரும்போது கூட அங்க நம்ம பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஷைத்தான் நஃப்ஸுடைய போராட்டம் எப்படின்னு சொன்னா, ஒன்று முற்றிலுமாக நம்மளை தடுக்க பார்ப்போம், அடுத்தது என்ன செய்வான், அதுல இருந்து நம்ம வெற்றி பெற்றுட்டா ரொம்ப சிறந்தது சிறந்தது. இந்த ரெண்டுல இவன் வந்து நம்ம பேச்ச மீறி வந்துட்டான், சரி இவனை வந்து ரொம்ப சிறந்தது பக்கம் அனுப்பிடக்கூடாது, சிறந்ததை கொடுத்து ரொம்ப சிறந்ததுலேருந்து தடுக்க பார்ப்போம். அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், எனக்கு இப்ப இது வருது, இதை விட அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு செயல் இருக்குதா. இப்ப உதாரணத்துக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மார்க் கல்வி படிக்கிறேன் படிக்கிறேன்னு போவாங்க, கடைசியில பார்த்தா வீட்டில் இருக்க அத்தா அம்மாவும் மறந்துடுவாங்க, புருஷனை பிள்ளைய மறந்துடுவாங்க. இப்ப இந்த மாதிரி வேலை செய்வான். அப்ப இந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு, சரி இவனை இப்படி போய் கெடுக்க முடியாது, இவன் ரூட்ல தான் போய் கெடுக்க முடியும் அப்படின்னு சைத்தான் நஃப்ஸு அந்த மாதிரி ரூட்ல வரும் பொழுது அப்ப நம்ம கொஞ்சம் உஷாராவது. அப்ப இதுக்குதான் வந்து இல்முல் ஃபிக்ஹு தேவை நமக்கு. எந்த நிமிஷத்துல எந்த கடமை நம் மீது கடமையாகிறது, அந்த கடமையை நம்ம எந்த அளவுக்கு நிறைவேற்றணும். அப்ப இல்மை தேடுவது அது கடமை, அதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறது. கணவன் மனைவியை, மனைவி கணவனை பராமரிப்பது அது கடமை, அதுக்கு என்ன தரஜா கொடுக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பது அது கடமை, அதுக்கு எந்த அளவு தரஜாவை கொடுக்கிறது. அதுக்கு நம்ம ஃபிக்ஹுடைய நூல்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு ஷரியத்துடைய சட்டத்துக்கும் என்ன தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையில் நம்ம நடந்துக்கலாம். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஃபிக்ஹுடைய ஞானம் உள்ளவர் ஆயிரம் ஆபிதுகளை விட சைத்தானுக்கு கடுமையானவர் சொல்லு. அப்ப ஃபிக்ஹு இல்லாம வெறும் இபாதத்து தக்வா மட்டும் இருந்தாலும் சைத்தான் சீக்கிரமா வழிகெடுத்துவான். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. اللهم صل على نبينا محمد. رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க, تابعوا بين الحج والعمره, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து நீங்கள் செய்து வாருங்கள் என்று சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி போறது அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருந்தான்னா அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஃபர்லான அதே போல வாஜிபான அந்த ஒரு தடவை ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா அவங்க மேல கடமை நிவர்த்தி ஆயிடும், பூர்த்தி ஆயிடும். இப்ப அதே நேரத்தில் இப்போ இவர்கள் அந்த மாதிரி அடிக்கடி உம்ராவுக்கு போறதுனால வேற ஏதாவது ஹக்குகளை அவர்கள் பாழ்படுத்துறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு உம்ரால அவருக்கு அதிகமா நாட்டம் உம்ராவுக்கு போறாரு. இப்ப இந்த உம்ராவுக்கு போறவங்கல கூட நிறைய பிரச்சனை இருக்கு, மக்கள் தன்னை நிறைய உம்ரா செய்யணும் செஞ்சவரு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பெருமைக்காக வேண்டி, அல்லது அவருடைய நஃப்ஸ் அதை கொண்டு ஒரு பெரிய ஒரு பெருமையை தேடுது அதுக்காக வேண்டி போறவங்க. இப்படி பல பேரை பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய சொந்த அத்தா அம்மாவுக்கு காசு கொடுக்கறதுல கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய வறுமையில அவங்களுக்கு உதவ மாட்டாங்க, தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய வறுமையில அவங்களுக்கு உதவ மாட்டாங்க, தனது அண்டை வீட்டாருடைய வறுமையில அவங்களுக்கு உதவ மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி மக்கள் உம்ரா செய்யறதுல அல்லாவுக்கு எந்த விதமான விருப்பமும் இருக்காது. இவங்க ஏதோ இவங்க மனசுக்கு திருப்திக்கு செஞ்சாங்க அவ்வளவுதான், அல்லாவுடைய திருப்திக்கு அமைஞ்சதாக ஆகுமான்னு சொன்னா ஆகாது. அப்ப அல்லாவுடைய திருப்திக்கு அமைஞ்ச இபாதத் எதுன்னு சொன்னா, எதனால் அடியார்களுடைய ஹக்குக்கும் மோசம் இல்லையோ அந்த இபாதத் தான் அல்லாவுக்கு பிடித்தமான இபாதத். இதை நம்ம எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா, இதே புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் யமன் தேசத்திலிருந்து ரசூலுல்லா இடத்துல வர்றாங்க. எங்க இருந்து வர்றாங்க? இங்க இருந்து யமன் நாட்டிலிருந்து வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ரசூலுல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு வந்திருக்கிறேன், என்ன எங்கேயாவது ஜிஹாதுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா பின்னாடிதான் தெரிய வருது, அவங்க அத்தா அம்மா சொல், அதாவது போகாத, எங்களுக்கு உன்னுடைய தேவை இருக்கு, நீ எங்களுக்கு பணிவிட செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்காம வந்திருக்காருன்னு சொல்லி. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லப்பா, உன்னை நான் ஜிஹாதுக்கு அனுப்ப முடியாது, நீ உங்க அத்தா அம்மாவிடத்துல போய் இருந்து அவங்களுக்கு பணிவிட செஞ்சு ஜிஹாதுடைய நன்மையை தேடிக்கொள் என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்போ பார்த்தா குர்ஆன்ல ஹதீஸ்ல பார்த்தா ஜிஹாதுக்கு சொன்ன நன்மை அவ்வளவு அதிகமா இருக்கு. ஒருத்தர் ஜிஹாதுக்கு போயிட்டார்னா நின்று, அதாவது கடைசி வரைக்கும் நின்று கொண்டே வணக்கம் செய்பவரை போல, நோன்பு வைத்து நோன்பை முடிக்காதவரை போல, அவர் மூத்தா போயிட்டா உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவார், அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. ஆனா அடியாரர்களுடைய ஹக்குகள் அங்கே பாழ்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இன்னொரு சம்பவத்தில் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க ரழியல்லாஹு அன்ஹு, ஒருத்தர் சொல்றாரு, நான் ஜிஹாதுக்கு வந்திருக்கிறேன், எங்க அத்தா அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை, பரவாயில்ல நான் வந்துட்டேன், நான் வரும்போது அவங்க அழுதாங்க, அதையும் நான் பொருட்படுத்தலங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களை எப்படி அழ வைத்தாயோ அப்படியே அவர்களை நீ சிரிக்கவை, நீ ஜிஹாதுக்கு வேணாம் போன் திருப்பி வச்சிட்டாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். மனைவியுடைய ஹக்கு, பிள்ளைகளுடைய ஹக்கு, இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒருத்தர் நஃபிலான இபாதத்து செய்யறாருன்னு சொன்னா அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அப்படிலாம் இல்ல, அந்த ஹக்குகளையும் அவர் நல்ல முறையில நிறைய செய்யறாரு. அது போக இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வாய்ப்பெறும் பொழுதுலாம் ஒருத்தர் உம்ராக்கு போறாருன்னு சொன்னா அதை பற்றி மார்க்கம் இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான குறையும் கூறாரு. சுப்ஹானக அல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك. اللهم اكفنا بحلالك عن حرامك، وبطاعتك عن معصيتك، واغننا بفضلك عن من سواك. صلى الله على نبينا محمد. السلام عليكم ورحمة الله.